إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله، بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين. صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. சர்வ புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதிலும், அன்னாரின் தோழர்கள், அன்னாரின் வாழ்க்கையை பின்பற்றி வாழும் அனைத்து முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் மீதும் நாளை மறுமை நாள் வரைக்கும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது இந்த மாதாந்த நிகழ்வில் இந்த இடத்தில் உங்களை சந்தித்து எமது வாழ்க்கையில் பயன் தரக்கூடிய சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அளித்த வல்லவன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக. எந்த விடயங்களை நாங்கள் இந்த இடத்தில் செவியுறுகின்றோமோ அவ்விடயங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய நட்பாக்கியத்தையும் நல்லுள்ளத்தையும் வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தருள்வானாக. கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த சத்திய தீனுல் இஸ்லாம் எவ்வளவு காலங்கள் கடந்தாலும், எத்தனை நூற்றாண்டுகளை தாண்டி அது நடை போட்டாலும், உலகத்தின் எந்த முன்னேற்றங்களை பார்த்தாலும், அந்த முன்னேற்றங்கள் அனைத்தையும் தாண்டி நிற்கக்கூடிய சக்தியையும் அந்த ஆற்றலையும் பெற்றதாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த அற்புத தீனுல் இஸ்லாத்தை, சத்திய மார்க்கத்தை வைத்திருக்கின்றான். இந்த மார்க்கத்துடைய அற்புத தன்மை, இந்த மார்க்கம் யாரின் மீது வழங்கப்பட்டதோ அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அற்புதம், மூஜிஸத், இவைகளை எல்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய விடயங்களை அருள்மறை அல் குர்ஆனினூடாக நமக்கு பார்த்து விளங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த இஸ்லாத்துடைய அற்புதத்தை மிக தெளிவாக எடுத்துக்காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் அருள்மறை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பொருளீட்டும் முறை சம்பந்தமாக பேசியிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள். சோர்களே, அடிக்கடி இந்த தலைப்புகளிலே இந்த இடத்தில் பேசப்படாத பொழுதிலும், நாம் சமகாலத்தில் நாம் வாழக்கூடிய இந்த காலப்பகுதியில் பொருளாதாரம் சம்பந்தமாக அதிலும் மிக முக்கியமான ஒரு பகுதியை மாத்திரம், அதிலும் ஒரு சில விடயங்களை மாத்திரம் சுட்டிக்காட்டுவதற்குத்தான் இந்த இடத்திலே நான் முயற்சிகின்றேன். சோர்களே, பொருளாதாரம் என்ற தலைப்பை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அதே கரை காண முடியாத ஒரு ஆழ்கடலை போன்று இந்த உலக நவீன கொடுக்கல் வாங்கல் முறைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாள்தோறும் முன்னேற்றங்களை கண்டுகொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தலைப்பாக இருந்த பொழுதிலும், நாம் அதில் எடுத்துக்கொள்வது மிக மிக சிறிய ஒரு பகுதி. அதுதான் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அன்றியமையாத நாள்தோறும் எல்லா வீடுகளுக்குள்ளேயும் இடம்பெறக்கூடிய, நாடளாவிய ரீதியிலே சர்வதேச மட்டங்களிலே நிறுவனங்களுக்கு மத்தியிலே தனிநபர்களுக்கு மத்தியிலே இடம்பெறக்கூடிய கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த இடத்திலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என விரும்புகின்றோம். மதிப்புக்குரியவர்களே, இந்த சத்திய தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மார்க்கத்துடைய அனைத்து விடயங்களையும், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, ஜிஹாது போன்ற அனைத்து விடயங்களையும் எவ்வளவு துல்லியமாக தெளிவாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் குரானும் சுன்னாவும் நமக்கு விளக்கி இருக்கின்றதோ அதைவிட ஒரு படித்தரம் மேலாக சென்று முன்னேறி சென்று கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விடயத்தை மிகவுமே அக்குவேறு ஆணிவேறாக என்று சொல்லுவோமே மிக தெளிவாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றது. ஏன் காரணம் என்று சொன்னால், இந்த பொருளாதாரத்தை அல்லாஹு தாலா மனித வாழ்க்கையுடைய உயிர் நாடியாக வைத்திருக்கின்றான். குர்ஆனிலே ஒரு இடத்திலே அல்லாஹு தாலா அந்த அனாதைகளுடைய செல்வங்களை அவர்களுடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய விடயத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா துஸ்ஸுஃபஹா அம்வாலகும் அல்லதி அம்வாலகும் அல்லதி ஜஅலல்லாஹு லகும் கியாமன். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், நீங்கள் உங்களுடைய சொத்தை யாருக்கு கொடுத்து விடக்கூடாது. நீங்கள் விவரம் அறியாத அந்த அனாதைகளுடைய சொத்தை பராமரிக்கக்கூடிய நேரத்தில் அந்த சொத்தை நீங்கள் அவர்களுடைய கரத்திலே கொடுத்து விடக்கூடாது. அவர்கள் இந்த பருவத்தை அடையும் வரைக்கும், விவரம் அறியும் பருவத்தை அடையும் வரைக்கும், அந்த பொருளாதாரத்தை செல்வத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றலை அவர்கள் அடையும் வரைக்கும் அவர்களுடைய சொத்துக்களை நீங்களே நிர்வகித்துக் கொண்டிருங்கள், அதை அவர்களுடைய கரங்களிலே கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கான காரணத்தை சொல்லுகின்றான். அந்த பொருளாதாரத்தை அந்த சொத்துக்களை அல்லாஹ் எதற்கு வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், அதை நிர்வகிக்கக்கூடிய உங்களுக்கு அந்த சொத்தை அல்லாஹு தாலா அந்த பணத்தை இந்த உலக மக்களும் இந்த உலகத்துடைய அனைத்து நாளாந்த விடயங்களும் நிலைத்திருப்பதற்கு காரணமாக இந்த பொருளாதாரத்தை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். ஆகவே பொருளாதார கொடுக்கல் வாங்கல்கள், இந்த பைனான்சியல் டீலிங்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன்கள் எந்த இடத்தில் இஸ்தம்பிதமாகி விடுமோ அந்த இடத்தில் மனித வாழ்க்கை எப்படியே இஸ்தம்பிதமாகிவிடும். தொழுகை நடந்தேறிய பொழுதிலும், நோன்பு பிடிக்க முடியுமாக இருந்த பொழுதிலும், ஏனைய மார்க்கத்துடைய விடயங்கள் உட்பட, ஜகாத் ஹஜ் போன்ற விடயங்கள் உட்பட பணப்புழக்கங்கள் புழக்க வழக்கம் இல்லை என்று சொன்னால், அந்த பணப்புழக்கம் ஒரு இடத்துல இஸ்தம்பிதமாகி விட்டது என்று சொன்னால், மார்க்கத்துடைய பல விடயங்கள் இஸ்தம்பிதமாகி விடுவதை போன்று மனித வாழ்க்கையுடைய அன்றாட தேவைகளிலே பெருமளவிலான விடயங்கள் அப்படியே இஸ்தம்பிதமாகி விடுவதை நாங்கள் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். ஆகவே இந்த பொருளாதாரம், இதை மனிதன் அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றான் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். மனிதனில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் தான், அவன் இந்த பொருளாதாரத்தை அளவுக்கு அதிகமாக நேசிப்பான். ஏன், அந்த பொருளாதாரம் இன்றி அவனுக்கு வாழ்க்கையை ஓட்ட முடியாது, நடத்த முடியாது என்பதற்காக வேண்டி. அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், அந்த மனிதனை பொறுத்தவரையில் அந்த பொருளாதாரத்தை அவன் அளவு கடந்து நேசிக்கக்கூடியவனாக, அதிகம் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அதை தவறாக கூட சொல்லவில்லை. அது சொல்லக்கூடிய அந்த வசனம் ஆதியாதி அந்த அத்தியாயத்தை எடுத்து பார்த்தால், மனிதன் நிராகரிக்கக்கூடியவன், மனிதன் நன்றி கட்டவன் என்பதை சொல்லிக் கொண்டு வந்துதான் அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த மனிதன் இந்த பொருளாதாரத்தை, இந்த பணத்தை அளவுக்கு அதிகம் நேசிப்பான் என்று சொல்வதையும் அல்லாஹு தாலா எப்படி சொல்லுகின்றான், அதையும் நுணுக்கமாகத்தான் சொல்லுகின்றான். அந்த பணத்தை கேவலமானது என்றோ, ஒரு அற்பமான பொருள் என்றோ சொல்லவில்லை, ஹைர் என்று சொல்லுகின்றான். அந்த ஹைரை அவன் அதிகமாக நேசிப்பான். அப்படி அதிகமாக மோகம் கொள்வது தவறுதான், ஆனாலும் அது ஹைராக இருக்கின்றது என்று துணையிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஆகவே இது விடயத்தில் இஸ்லாம் அதிகம் கருணை செலுத்தி இருப்பதற்கு தவறு இல்லை. ஏனென்று சொன்னால், இது மிக மிக முக்கியமான ஒரு அடிப்படை அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது, மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதன் காரணமாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஹதீஸிலே இந்த பொருளாதார விடயங்களுக்கு அதிகமான கருத்தனையை, அது விடயத்தில் அதிகம் கருத்தை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றவர்களே. ஏனென்று சொன்னால், மனிதன் இந்த பொருளாதாரத்தை தேடுவதற்காக முற்படக்கூடிய நேரத்தில் தன்னை அறியாத முறையிலே அவன் மதிமயங்கி சென்று அந்த பொருளை ஈட்டுவதற்காக முயற்சி செய்கின்றான். அதனுடைய விளைவாகத்தான் இன்று நாங்கள் வாழக்கூடிய சமகாலத்திலே மனிதர்களே அநேகமானவர்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து, பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து, கடன் தொல்லைகள் தாங்க முடியாமல் வீடுகள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன, சொத்துக்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, தாங்கள் பல வருடங்களாக திரட்டிய சொத்துக்கள் கண் சிமிட்டும் வேகத்திலே வங்கிகளுக்கு, அந்த வட்டி நிர்வாகங்களுக்கு மிக வேகமாக கைமாறுவதை எல்லாம் நாங்கள் நாள்தோறும் கண்டுகளித்து வருகின்றோம் என்று சொன்னால், இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த பொருளாதாரத்தை திரட்டுவதிலே மனிதன் அதிகம் மோகம் கொண்டதன் காரணமாக. அது மாத்திரமின்றி
மனிதன் அன்றாட வாழ்க்கைக்கு அவனுக்கு தேவைப்படக்கூடிய விடயத்தை மாத்திரம் அத்துடன் மாத்திரம் அவன் நின்று கொள்ளாமல் இந்த உலக வாழ்க்கையை ஒரு போட்டிக்குரிய களமாக அதை மாற்றிக்கொண்டு விட்டான். ஒவ்வொருத்தரும் இந்த உலக வாழ்க்கையிலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவன் வாழ்வதை போன்று நான் வாழ வேண்டும், அவனுடைய வாகனத்தை போன்று, அவனுடைய வீட்டை போன்று, அவனுடைய வீட்டு தளவாடங்களை போன்று, அவனுடைய சுற்றுலா பயணங்களை போன்று என்னுடைய விடயங்களும் என்னுடைய குடும்ப விவகாரங்களும் அமைந்திருக்க வேண்டும் என்று அந்த போட்டி உணர்வுடன் மனிதர்கள் வாழ முற்பட்டதனால் இந்த விளைவுகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் சார்களே. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்திருக்கின்றார்கள், இந்த பணமோகம் ஒரு மனிதனிடத்திலே அவனுடைய உள்ளத்திலே இடம் பிடித்து விட்டது என்று சொன்னால் அது அவனுடைய மார்க்கத்தை மிக கேவலமான முறையில் அவனுடைய மார்க்கத்தை பாதித்துவிடும் என்பதற்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார்கள். பாருங்கள் சோர்களே, முஸ்னத் இமாம் அஹ்மதிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, கஅப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மா தஃபானி ஜாயானி உர்ஸிலா ஃபீ கனம் பிஅஃஸத லஹா மின் ஹிர்ஸில் மர்இ அலல் மால் வஷரஃப் லிதீனி. அழகான ஒரு உதாரணம் சோர்களே, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பணமோகமும் பதவி ஆசையும் எதை போன்று என்று சொன்னால், அதிகம் பசியுடைய வெறியுடன் இருக்கக்கூடிய இரண்டு ஓநாய்களை எடுத்து ஒரு ஆட்டு மந்தையிலே நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அதிலே எப்படியான குழப்பத்தை செய்து அட்டகாசத்தை செய்து அதனுடைய பசியை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி எப்படியெல்லாம் அந்த ஆடுகளை பதம் பார்த்து விடுமோ அந்த ஓநாய்கள், அதைவிடவும் கடுமையாக ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பணத்தின் மோகமும் பதவியின் ஆசையும் இடம் பிடித்து விட்டது என்று சொன்னால் அவனுடைய மார்க்கத்தை அது பாழாக்கிவிடும், அது நாசப்படுத்திவிடும் என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள். ஆகவே பணத்துடைய மோகம் இரண்டு வகையாக அமைந்து விடலாம். ஒரு விதத்திலே அந்த பணத்தை ஒரு மனிதன் எப்படி தேடுகின்றான், ஹலாலான அனுமதிக்கப்பட்ட வழிகளிலே தேடுகின்றான், ஆனால் எல்லை மீறி அதற்காக வேண்டி உழைக்கின்றான். அதற்காக வேண்டி அவனுடைய பெருமதியான நேரங்களை எல்லாம் அவன் அப்படியே என்ன செய்கின்றான், வீணாக்கிக் கொண்டு மார்க்க விடயங்களிலே அலட்சியம் செய்து கொண்டு பொடுபோக்காக இருந்து கொண்டு ஹலாலான பணத்தை தானே நான் செய்கின்றேன், ஹலாலான உத்தியோகம் தானே செய்கின்றேன், ஹலாலான வியாபாரத்தை தானே நான் செய்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டு அதற்காக வணக்கத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரங்களையும் குடும்பத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய நேரங்களையும் அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வேண்டி முழுமையாக அவன் செலவழித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் அவனுடைய பேங்க் பேலன்ஸை பார்த்து நிம்மதி பெறுகின்றான், ஆனால் அதை அனுபவித்து அவனுக்கு நிம்மதி வருவதற்கு அவகாசம் கிடைப்பதில்லை. அவன் ஒவ்வொரு நாளும் அவனுடைய பேலன்ஸை பார்த்து அவன் மனசுக்கு நிம்மதியை பெற்றுக் கொள்கின்றான், ஆனால் யதார்த்தமாக அதை அனுபவித்து அவன் இன்பம் பெறுவதில்லை. மாறாக அவனுடைய வாரிசுகள் அவனுக்கு பின்னால் எந்த கஷ்டமும் இல்லாமல் அந்த சொத்துக்களை அவர்கள் அனுபவிக்க இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பணத்தை திரட்டிய விடயத்தை பற்றிய விசாரணைக்கு உட்படுத்தப்படுபவர் யார், அந்த பணத்தை திரட்டிய நான் தான். ஆனால் அதை அனுபவிக்கக்கூடியவர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் அந்த சொத்தை அவர்கள் அனுபவிக்க தயாராக இருக்கின்றார்கள். இது ஒரு முறை. இதைவிட மோசமான முறை என்னன்னு சொன்னால், பணத்துடைய ஆசை அதிகமாக வந்து அதை ஹராமான வழிகளிலே மார்க்கம் அனுமதிக்காத வழிகளிலே எல்லாம் திரட்டுவதற்கு ஒரு மனிதன் முற்பட்டு விட்டான் சொன்னால் அவனுடைய நிலைமை படுமோசமாக மாறிவிடும். அதே போன்றுதான் சோர்களே, பதவி மோகமும் அதுவும் இரண்டு வகையாக இருக்கின்றது. ஒன்று வந்து ஒரு மனிதனுக்கு எந்த பதவி ஆட்சியுடைய அதிகாரத்துடைய மோகம் வரும், விசேஷமாக செல்வந்தர்களுக்கு இந்த மோகம் வரும். ஒரு மனிதனுக்கு பணத்திலே அதிக தேவை வந்து பணத்தை முழுமையாக அவன் அடைந்து கொண்டான் என்று சொன்னான். அவன் நினைக்கும் விதத்துக்கு அளவுக்கு அதிகமாக பணம் அவனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அடுத்த எதிர்பார்ப்பு என்ன, பதவி. பொருளாதாரத்திலே அவன் கொழுத்து விட்டான், வெறுத்து விட்டான், வளர்ந்து விட்டான் என்று சொன்னால் அடுத்த ஆசை என்ன, இதை மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான மேடை எங்க, களம் எங்கே, அதுதான் ஆட்சியும் அதிகாரம் மக்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு, அதிலே தான் அதை காட்டலாம் என்று அவன் ஆசைப்படுகின்றான். இதுவும் ஒரு மோசமான நிலைமை. இந்த மோகம் ஒரு மனிதனுக்கு அளவுக்கு அதிகமாக வந்து விட்டது என்று சொன்னால் இதுவும் அவனுடைய மார்க்கத்தை பாதித்துவிடும் என்று சொன்னதே நபி அவர்கள். அதே போன்று அதிலும் மோசமான ஒரு மோகம் இருக்கின்றவர்களே, பதவி மோகத்திலே மார்க்க விடயத்திலே தான் உயர்ந்து காணப்பட வேண்டும், வணக்க வழிபாடுகளிலே தான் உயர்ந்து காணப்பட வேண்டும், ஏனைய மக்களை விட நான் மார்க்க அறிவுலே அல்லது வணக்கத்திலே இபாதத்திலே உலகப்பற்ற தன்மையிலே நான் உயர்ந்து காணப்பட வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கின்றான் என்று சொன்னால் இதுவும் ஷரஃப் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணியத்தை அவன் எதிர்பார்க்கின்றான். இதுவும் படுமோசமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றவர்களே. ஆகவே இந்த விடயத்திலே மிக மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் அளவுக்கு அதிகமாக இந்த பணத்துடைய மோகம் பதவியுடைய மோகம் வந்தால் அடுத்தபடியாக என்ன வரும் தெரியுமா, அவனிடத்திலே கஞ்சத்தனம் வரும், உலோபித்தனம் வரும். அதிகமாக இந்த கஞ்சத்தனத்தையும் உலோபித்தனத்தையும் யாரிடத்திலே பார்க்கின்றோம்? வறியவர்களிடத்திலே பார்க்க முடியாதவர்களே. அன்றாடம் அவர்களுடைய வாழ்க்கையை ஒட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தாராள மனதுடன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? அவர்களுக்கு தெரியும், இதுதான் எனக்கு நிர்ணயிக்கப்பட்டது, இது எனக்கு கிடைக்கும். அதை அவர்கள் பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வார்கள். ஆனால் அதிகமாக யாரிடத்தில் இருக்கின்றது? அதிகம் பொருளாதாரத்தை திரட்டுவதிலே அக்கறையாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, மிக கவனமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்களிடத்திலேதான் எதை பற்றிய மோகம், பணத்துடைய மோகம் அதிகரித்து மக்களுக்கு அதை கொடுக்காமல் தடுக்கக்கூடிய விதத்தை அவர்களிடத்திலே பார்க்கின்றோம். அதையும் தாண்டி கடமையான ஜகாத்து போன்ற விடயங்களை கூட தடுக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கின்றோம். அதிகமாக செல்வந்தர்கள் தான் இந்த தவறிலே ஆளாகின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நீங்கள் அதாவது உங்களுக்கு நான் கஞ்சத்தனத்தை உலோபித்தனத்தை நான் எச்சரிக்கின்றேன், அந்த உலோபித்தனம் தான் உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தை நாசப்படுத்தியது, அவர்களை அழித்தது. அந்த கஞ்சத்தனத்தின் காரணமாக, உலோபித்தனத்தின் காரணமாக அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? மக்களுடைய சொத்துக்களை சூறையாடினார்கள். ஹத்தா அகலு ஹத்தா சஃபகுதிமாஹும் வஸ்தஹல்லு அம்வாலஹும், அவர்களுடைய சொத்துக்களை அவர்கள் ஹலாலாக்கி கொண்டார்கள். அதே போன்று இரத்தங்களை அவர்கள் ஓட்டிக் கொண்டார்கள். வஸ்தஹல்லு மஹாரிமஹும், ஹராமாக்கப்பட்ட விடயங்களை எல்லாம் அவர்கள் ஹலாலாக்கி கொண்டார்கள். இந்த அளவுக்கு அவர்கள் எல்லை மீறி செயல்பட்டார்கள். எதன் காரணமாக? இந்த பணமோகம் அதிகரித்ததன் காரணமாக. ஆகவே சகோதரர்களே, இந்த முன்னுரையை ஏன் சொன்னோம் என்று சொன்னால், இது இந்த பணத்தை திரட்டுவதிலே ஒரு மனிதன் நிதான நிலையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய விடயங்களாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தாலாவுடைய வழிமுறையை பொறுத்தவரையில் உலகத்திலே சொல்களே, அல்லாஹு தாலா நாடியிருந்தால் உலகத்திலே யாவரையும் ஒரே நிலையிலே செல்வந்தர்களாக படைத்திருப்பதிலே அல்லாஹுக்கு ஏதும் குறை இருக்கின்றதா? அல்லாஹுக்கு எந்த குறையும் கிடையாது. எல்லா பேர்களையும் செல்வந்தர்களாக மாற்றியிருக்கலாம், எல்லா பேர்களையும் பதவிகளுக்கு உள்ளவர்களாக அல்லாஹு தாலா மாற்றியிருக்கலாம். ஹதீஸ் குர்சியில் அல்லாஹு தஆலா சொல்வதை பாருங்கள், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லவ் அன் அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்களுடைய முன்னோர்கள் பின்னோர்கள் மனிதர்கள் ஜின் வர்க்கத்தினர்கள் அனைத்து பேர்களும் காமூ ஃபி ஸஈதின் வாஹிதின், ஒரே நிலப்பரப்பிலே ஒரு திரண்ட வெளியிலே நீங்கள் அனைத்து பேர்களும் ஒன்று திரண்டு ஃபஸஅலூனி ஃஅதைது குல்ல வாஹிதின் மின்ஹும் மஸ்அலதஹு, அவர்கள் அனைத்து பேர்களும் ஒன்றிணைந்து அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்டு கேட்கப்பட்ட அனைத்து தேவைகளையும் நான் நிறைவேற்றி கொடுத்தாலும் மா நகஸ ஸாலிக மிம்மா இந்தி இல்லா கமா யன்குஸுல் மிஹியது இதா உத்கிலல் பஹர், என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஹிசானா, என்னுடைய சொத்திலே இருந்து எந்த குறையையும் அது ஏற்படுத்த மாட்டாது. உங்கள் அனைத்து பேர்களுக்கும், மனிதர்கள் ஜின்கள் முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லா பேர்களுக்கும் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நான் நிறைவேற்றி கொடுத்தாலும், கேட்டதையெல்லாம் உடனடியாக கொடுத்தாலும் என்னுடைய சொத்திலே இருந்து எந்த குறையையும் ஏற்படுத்த மாட்டாது. எந்த அளவுக்கு தெரியுமா குறை வரும்? இல்லா கமா யன்குஸுல் மிஹியது இதா உத்கிலல் பஹர், ஒரு ஆழ்கடலிலே ஊசியை போட்டு எடுத்தால் அந்த ஊசியின் நுனியிலே எந்த அளவு ஒரு சொட்டு தண்ணீர் வந்து விடுமோ அந்த அளவு கூட குறை ஏற்படுத்த மாட்டாது. அவ்வளவு பாரிய சொத்து எனக்கு இருக்கின்றது. இல்லாஹி முல்கு சமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளுடைய ஆட்சி அதிகாரம் அனைத்துமே அல்லாஹுக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த சொத்திலே இருந்து செலவழிப்பதிலே அல்லாஹுக்கு எந்த குறையையும் ஏற்படுத்த மாட்டாது. ஆனாலும் அல்லாஹு தாலா அவனுடைய ஒரு வழிமுறையாக எங்களுக்கு மத்தியிலே எங்களை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி யார் நன்றி செலுத்துகின்றார்கள், யார் நன்றி மலர்ந்து வாழுகின்றார்கள், இந்த உலக வாழ்க்கை ஓட்டம் ஓட வேண்டும், அது சரியாக ஸ்தம்பிதமாகாமல் அப்படியே சுழன்று கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதர்களுக்கு மத்தியிலே பொருளாதாரத்திலே அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹு தஆலா பாகுபாட்டை ஏற்படுத்தி இருக்கின்றான். சிலர்களை செல்வந்தர்களாக மாற்றி படைத்திருக்கின்றான், சிலர்களை வறியவர்களாக, அதுவும் மிகவுமே வறியவர்களாக நடுத்தர சாதாரண நிலையில் சிலர்களை வைத்திருக்கின்றான். இப்படியாக எல்லா விடயங்களையும் இபாதத்துடைய விடயங்களை எடுத்து பார்த்தால் சிலர்களுக்கு தொழுகையிலே அதிகம் பிடிப்பு இருக்கும், இன்னும் சிலர்களுக்கு என்ன இருக்கும், சுன்னத்தான நோன்புகள் பிடிப்பதிலே அதிகம் பிடிப்பு இருக்கும், இன்னும் சிலர்களுக்கு சமூக சேவையிலே அதிகம் பிடிப்பு இருக்கும், செல்வத்தை தர்மம் செய்வதிலே அவர்களுக்கு அதிகம் பிடிப்பு இருக்கும். இப்படியாக மாறுபட்ட விதத்திலே அல்லாஹு தாலா மனிதர்களை ஆக்கியிருக்கின்றான். ஆகவே இதுவெல்லாம் எதுக்கென்று சொன்னால், இந்த மனித வாழ்க்கை சரியாக ஸ்தம்பிதமாகாமல் சுழன்று கொண்டு இருப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா இப்படியான பாகுபாடுகளை மனிதர்களுக்கு மத்தியிலே வைத்திருக்கின்றான். ஆகவே யாருக்கெல்லாம் அந்த தொழுகையிலே அதிகம், சுன்னத்தான கடுமையான தொழுகை அல்ல, சுன்னத்தான இரவு தொழுகைகள் ஏனைய சுன்னத்தான தொழுகைகளிலே அதிகம் பிடிப்பில்லையோ அவர்களுக்கு சுன்னத்தான நோன்புகளிலே பிடிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பான். இன்னும் சிலர்களுக்கு பரக்கத்தான ஹலாலான செல்வத்தை கொடுத்து அதை செலவழிப்பதிலே அவருக்கு அவர்களுக்கு கண்குளிர்ச்சியை வைத்திருப்பான். சிலர்களை பார்க்கின்றோம், அவர்கள் பறக்கத்தானவர்கள், அவர்களுடைய சொத்துக்களும் பறக்கத்தானது. அவர்களை மக்கள் நாடுகின்றார்கள், மக்களுக்கு அவர்கள் கஞ்சத்தனம் காட்டாமல் செலவழிக்கின்றார்கள். இப்படியாக அவர்களுடைய சொத்தையும் அவர்களையும் பறக்கத்துள்ளவர்களாக அல்லாஹு தாலா மாற்றியிருக்கின்றான். இது மிகப்பெரிய வாக்கியமாக இருக்கின்றது. ஆனால் சகோதரர்களை, விடயத்துக்கு வருவோம். இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே, அதுவும் நாங்கள் வாழக்கூடிய இந்த சமகாலத்திலே, அதுவும் விசேஷமாக குறிப்பாக இந்த நாட்டுடைய இந்த அண்மை கால சூழலின் காரணமாக எங்களிலே அநேகமானவர்கள் இந்த கடன் விடயங்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். கடன் விடயத்துக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். டிபெண்டன்ட் ஃபீ என்று வந்திருக்கின்றது. சில கம்பெனிகள் அவர்களுக்கு ஹவுசிங் கிடையாது, இன்னும் சில கம்பெனிகள் மெடிக்கல் பிரச்சனை, ஆனாலும் பிள்ளைகளை வைத்துத்தான் வைக்க வேண்டும், குடும்பம் சகிதம் வாழ வேண்டும், இந்த ஈமானிய சூழலுடன் இவர்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். இந்த பல நோக்கங்களுக்காக வேண்டி இங்க என்ன செய்றாங்க, வள்ளி எடுத்துக்கொண்டு போய் ஏர்போர்ட்ல அப்படியே எக்ஸிட் அடிக்கும் வரைக்கும் இருப்போம் என்று சொல்லி விடாப்படியாக அப்படியே இங்க இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் எங்களே சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய நிலைமை என்ன சோர்களே, இப்படிப்பட்டவர்களுடைய நிலைமை என்ன? இவர்கள் நாள்தோறும் இந்த கடனுக்கு உட்பட்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டுடைய செலவினங்களை பொறுத்தவரையில், அங்கே எங்களிடத்திலே வேண்டப்படக்கூடிய தொகைகளை பொறுத்தவரையில், ரூபாய்க்கள் அல்ல, சிறிய சிறிய தொகைகள் அல்ல, நாளாந்தம் இரட்டிப்பாக கூடிய பன்மடங்காக கூடிய பாரிய தொகைகளை அரசாங்கம் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நிர்பந்தமாக கடனுக்கு ஆளாகின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தை தான் இன்று நாங்கள் சற்றே அலசி ஆராய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம் சொற்களே. ஆகவே இது விடயத்தில் மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய இஸ்லாத்துடைய வழிகாட்டலை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில், இந்த கடன் இன்று சமுதாயத்திலே அப்படியே குறைந்து கொண்டு போனாலும், ஏன் காரணம் தெரியுமா? ஏற்கனவே சொன்னதை போன்று செல்வந்தர்களுக்கு பணத்திலே ஏற்பட்ட அதிகமான மோகத்தின் காரணமாக அதை வறியவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு செலவழிப்பதற்கு அவர்களுடைய மனம் விட்டுக் கொடுப்பதில்லை. அதற்கு எதிர்மனையிலே அதை பெறக்கூடியவர்கள் முறையாக அதை பெறுவதில்லை, அல்லது அதை திருப்பிக் கொடுப்பதிலே அவர்கள் அலட்சியம் செய்கின்றார்கள். அங்கே மோசடிகள் நடக்கின்றது, அங்கே அதிகமான அநியாயங்கள் நடக்கின்றது. ஆகவே இந்த இரண்டையும் காரணமாக கொண்டு என்னவாகிவிட்டது தெரியுமா? சாதாரணமாக தனிநபர்களுக்கு மத்தியில் இருந்த பண, அதாவது கடன் கொடுக்கல் வாங்கல் முறைகள் இன்று ஒரு படித்தரம் முன்னேறி எங்களுக்கு இரக்கம் காட்டாத வங்கிகளிலே நாங்கள் கையை வைத்து விட்டோம், அந்த வட்டி நிறுவனங்களிலே நாங்கள் கையை வைத்து விட்டோம். அவர்கள் எங்களின் மீது இரக்கம் காட்டுவது இல்லை. எங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் என்ன நினைத்துக் கொடுக்கின்றார்கள்? இதை திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இவனுக்கு ஏற்படக்கூடாது என்று உள்ளத்தினால் பிரார்த்தனை செய்தான் அந்த வங்கிகள் எங்களுக்கு கடனை கொடுக்கின்றது. ஏன் தெரியுமா? அதற்காக ஒரு அடமானத்தை பிடித்துக் கொண்டுதான் கொடுக்கின்றார்கள். அந்த அடமானம், அந்த சொத்து, அதை அவர்களுக்கு மிக இலகுவாக சூறையாடி கொள்ளலாம், சுவீகரித்துக் கொள்ளலாம் என்ற அந்த தேட்டத்திலே என்ன செய்கின்றார்கள்? இதை திருப்பி கொடுக்கக்கூடிய வசதி இவனுக்கு வரக்கூடாது என்று தான் கொடுக்கின்றார். உதாரணத்துக்கு நாங்க பார்க்கிறோம், இல்ல இன்றைக்கு எங்களை நிறைய பேர்களுடைய வாலெட்டுகள் எடுத்து பார்த்தோம் சொன்னால் பெருமையாக நாங்கள் சொல்லுவோம், நாங்க என்ன வச்சிருக்கின்றோம், எத்தனை பேங்குடைய HSBC உடைய, இன்னும் எத்தனையோ பேங்குடைய மாஸ்டர் கார்டு, கிரெடிட் கார்டுல விசா மாஸ்டர், எத்தனையோ விதமான கார்டுகளை வச்சிருக்கிறோம்னு பெருமையா சொல்லுவோம். ஜாகிலியா காலத்துடைய வட்டி முறை எப்படி இருந்தவர்களே, அதே முறையை இன்று நவீனமயப்படுத்தி இருக்கின்றது இந்த வட்டி நிறுவனங்கள், இந்த HSBC, அதே போன்று இந்த கிரெடிட் கார்டு மாஸ்டர் கார்டு நிறுவனங்கள் இருக்கின்றது. இந்த பெரிய நிறுவனங்கள் அவர்களுடைய வக்கீல்களினூடாக, இந்த வங்கிகளினூடாக இந்த முறையை நவீனமயப்படுத்தி இருக்கின்றது. ஜாகிலியா காலத்துடைய வட்டி முறை எப்படி இருந்தது தெரியுமா? கடனை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த வட்டி வந்தவர்களே, அவர்கள் இலவசமாகத்தான் கடன் கொடுத்தார்கள். கர்துன் ஹசன் என்று சொல்லக்கூடிய எந்த இலாபமும் எதிர்பார்க்காம கடனை கொடுப்பார்கள். கடனை கொடுப்பார்கள், ஒரு குறிப்பிட்ட தவணை, ஒரு மாதத்துக்கு இரண்டு மாதத்துக்கு கடனை கொடுப்பார்கள். தவணை வந்து விட்டதா, அந்த கொடுத்த மக்கள் அதை பெற்றவர்களிடத்திலே வந்து மிக இரக்கமாக பேசுவார்கள். நீங்கள் விரும்பினால் அந்த கடன் தொகையை உங்களிடத்தில் இப்பொழுது தாராளமாக இருந்தால் அதை அப்படியே கொடுத்து விடுங்க, கொடுத்த தொகையாவதை கொடுத்துங்க, நூறை நூறாக கொடுத்துருங்க, 101 தர தேவையில்ல, 110 தர தேவையில்ல, 100 நூறாகவே திருப்பி கொடுத்து விடுங்கள். ஆனால் உங்களுக்கு முடியாது போனால் இம்மா அன் தக்திய இம்மா அன் துர்பி, முடிந்தால் நீங்க என்ன செய்யுங்க, அந்த தொகையை, நான் கொடுத்த தொகையை முழுமையாக திருப்பி கொடுத்துருங்க. இல்லை என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் வட்டி கணக்கு கொடுங்க. இன்னும் ரெண்டு மாதம் தாமதித்து கொடுக்கிறீங்களா, அதை 110 கொடுங்க. மூணு மாதம் தாமதித்து கொடுக்கிறீங்களா, 120 300 1000 அது மாறும், 1000 அது மாறும். இரட்டிப்பான அந்த வட்டியை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஜாகிலியா காலத்து வட்டி முறை. இன்னும் நீங்கள் கிரெடிட் கார்டின் மூலமாக ஒரு பொருளை நீங்கள் வங்கியினூடாக நீங்கள் வாங்கினீர்கள் என்று சொன்னா என்ன செய்வாங்க, 40 days எந்த பெனிஃபிட்டும் இல்லாம, எந்த எக்ஸ்ட்ரா எந்த செலவும் இல்லாம நீங்க முழுமையாக நீங்க எவ்வளவு பர்சேஸ் பண்ணீங்களோ அவ்வளவு நீங்க பே பண்ணுங்க. மனம் திறந்து இருக்கிறாரு, மாஷா அல்லாஹ், 40 days எவ்வளவு பெரிய சலுகை. எவ்வளவு பெரிய பெரிய கேப் இருக்குது. 40 டேஸ் கேப்ல என்ன செய்யலாம், நான் 2000 ரியால்ஸ்க்கு பர்சேஸ் பண்ணேன்னா அந்த 2000 வித்இன் 40 டேஸ் கொடுத்துருவேன். நல்ல கான்பிடன்ஸ், நல்ல ஹை கான்பிடன்ஸ் டோடைவர் போய் அதை வாங்குறாரு. ஆனா வாங்குற நேரத்தை கையெழுத்து போடுறது அதே கூடாது. தாமதித்தால் நான் வட்டி செலுத்துவேன் என்று கையெழுத்து போடுவதே ஹராம் தான். இதான் ஆகப்பெரிய ஆதாரம் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது ஹராம் என்பதற்கு. ஆகவே இவர்கள் அதை பெறுகின்றார்கள். ஆனால் இதில் எத்தனை சதவிகிதத்தினர்கள், எத்தனை காலம் வரைக்கும் இதை இவர்களுக்கு முழுமையாக செலுத்துவதற்கு அவகாசம் கிடைக்கும்? 100 பேர்கள் வாங்கினார்கள் என்று சொன்னால் அதில் 20% அந்த தவணைக்குள்ளே வட்டி இல்லாமல் கட்டி விடுவார்கள். 80% அந்த வட்டிக்கு ஆளாகுவார்கள். இந்த 20% முதல் தடவையும் இரண்டாம் தடவையும் கட்டுவார்கள். மூன்றாவது நான்காவது ஐந்தாவது தடவை போகக்கூடிய நேரத்தில் அப்படியே என்னவிடும், அதிலே கவனையினம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட முற்படுவார்கள். அதனால் என்னோட வேலை செய்யக்கூடிய, என்னுடைய ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரர் நேற்று முன்தினம் சொன்ன செய்தி, திடீரென அவருக்கு வங்கியிலிருந்து கால் வருகின்றது, உங்களோட கிரெடிட் கார்டுடைய வரவேண்டிய தொகை 40,000 ரியால்ஸ், 40,000 ரியால் கட்டினா தான் அடுத்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு செய்யலாம். தலையில கையை வைக்கிறார். இப்படியெல்லாம் நான் நினைக்கலையே. ஏன் கட்ட நேரத்தில் சொல்லுவாங்க, இல்ல முழுக்க பே பண்ணாதீங்க, உங்களுக்கு அவகாசம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல் பேமெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை, நீங்க 20% பே பண்ணுங்க, அடுத்த 80% என்ன செய்யறது, மாதம் மாதம் நீங்க கட்டுங்க. ஆனா அதுக்கு பின்னால் அவர்கள் வட்டியை அதிலே கூட்டுகின்றார்கள் என்பதை சொல்ல மாட்டார்கள். ஆகவே இந்த முறையினூடாக என்னவாகின்ற சோர்களே, வங்கியிலே கை வைத்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக இந்த செல்வந்தர்களிடத்தில் இருந்த பணத்தில் இருந்த அதிக மோகமின் காரணமாக, அதே போன்று அதை பெறக்கூடிய இந்த தனிநபர்கள் என்ன செய்கின்றார்கள், முறையாக அதை செலுத்தாதன் காரணமாக வட்டி வங்கியிலே போய் கை வைத்தார்கள். அதை விட மோசமான நிலைக்கு அவர்கள் ஆளாகி இருக்கின்றனர். ஆகவே சொல்களே, எது எவ்வாறு இருந்தாலும் இந்த கடன் விடயத்தை மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. இதை மார்க்கம் என்ன செய்திருக்கின்றது, வரவேற்று இருக்கின்றது மாத்திரமின்றி அதை கொடுப்பவர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை வாக்களித்திருக்கின்றது. ஹதீஸை பார்க்கின்ற நேரத்தில் சொல்களே, நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் அக்ரப வரிகன் மர்ரதைன் கான கைதலி சதகத்தின் மர்ரா, ஒரு மனிதன் வெள்ளி காசிகளை 2 தடவை ஒரு கடன் கொடுத்தான்னு சொன்னார். 2 தடவை கடன் கொடுத்தான்னு சொன்னால் 1 தடவை அதை தர்மம் செய்ததை போன்று. சுபஹானல்லாஹ், 2 தடவை கடன் கொடுத்தால் 1 தடவை தர்மம் செய்ததை போன்று. கொடுத்தது முழுமையாக இவனுக்கு வந்து சேரும், ஆனால் தர்மத்துடைய நன்மையையும் இவன் அடைந்து கொள்கின்றான். அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல வந்த ஹதீஸை பாருங்கள், மன் யஸ்ஸர அலா முஸ்லிமின் யஸ்ஸர அல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆகிரா, ஒரு மூமினான ஒரு கஷ்டவாளிக்கு ஒரு மனிதன் உலகத்திலே உதவி செய்து அவனுடைய கஷ்டத்தை நீக்கி வைத்தால் இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு அவனுடைய கஷ்டத்தை அல்லாஹு தஆலா நீக்கி வைக்கின்றான். கஷ்டத்தை அல்லாஹு தஆலா நீக்கி வைக்கின்றான். ஹுதைபா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் சொன்னதாக, நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மலக்குமார்கள் ஒரு மனிதனுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வந்து அவனிடத்திலே கேட்கின்றார்கள், மனிதனே அமில் தமிழல் ஹைரி ஷேயா, நீ நன்மைகள் ஏதாவது செய்திருக்கின்றாயா? அவ யோசித்து பார்த்து சொல்வான், எந்த நன்மையும் செய்யல. சுபஹானல்லாஹ், எந்த நன்மையும் செய்யவில்லை. இப்பொழுது அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும், அந்த மனிதனுக்கு சொல்லப்படும், மீண்டும் அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், தஸக்கர், நீ கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு, ஏதாவது நன்மை செய்திருப்பாய். அப்பொழுது அவன் சொல்லுவான், குந்து உதாயினு நாச, நான் மக்களுக்கு கடன் கொடுத்து கொண்டிருந்தேன். என்னுடைய வளமை என்ன, இல்லாதவர்கள் வரியவர்கள் கடன் கேட்டு வந்தா தாராளமாக நான் அவர்களுக்கு கடன் கொடுத்துக் கொண்டிருப்பேன். கடன் கொடுத்து விட்டு தவணை வரக்கூடிய நேரத்திலே என்னுடைய அடிமைகளை அழைத்து நான் சொல்லுவேன், நீங்கள் அந்த கடனை உரிய தவணையிலே போய் வாங்கி வாருங்கள், வாங்கி வரக்கூடிய நேரத்தில் கொடுப்பதற்கு யாரெல்லாம் வசதி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை விட்டும் அந்த கடனை நீங்கள் கழித்து விடுங்கள், விட்டு விடுங்கள். வசதியுள்ளவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் குறைச்சி கேளுங்க, கொடுத்த தொகையை விட கொஞ்சம் குறைச்சி வாங்கி அவர்களுக்கும் அதை லேசாக அதாவது செலுத்தக்கூடிய வழியை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் நான் சொல்லி வந்தேன். அப்பொழுது அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான், தஜாவசு அன், என்னுடைய இந்த அடியானை நீங்கள் மன்னித்து விடுங்கள், என்னுடைய இந்த அடியானை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன செய்தியை புகாரி முஸ்லிம்லே பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, மன் அம்பர முஸிரன் அவ் வதஅலஹு அதல்லஹு அல்லாஹு யௌமல் கியாமதி தஹ்தல் லி அர்ஷிஹி யௌமல் அதல்ல இல்லா தில்லு. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் ஒரு மனிதன், கஷ்டமான ஒரு மனிதனுக்கு அவனுடைய கடனை செலுத்த முடியாமல் அவன் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அவனுக்கு இன்னும் தவணையை அதிகமாக கொடுத்தால் அல்லது அவனை விட்டு அதை கழித்து விட்டால் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா அவனுடைய அரசுக்கு கீழால் அவனுக்கு நிழல் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியையும் திருமதியிலே பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய கவச ஆடை ஒரு யூதனிடத்திலே அடமானம் வைக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், கடன் தொகையாக சில அதாவது உணவுப் பொருட்களை பெற்றிருந்ததாக புகாரிகளை செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய செய்தி.
ஆகவே அந்த கடனை நாங்கள் ஒரு மனிதனுக்கு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதை பெறுவதிலே நாங்கள் தாராளத்தன்மையை நாங்கள் காட்ட வேண்டும். தாராள தன்மையை நாங்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டும். மாத்திரமின்றி அதை பெற்றவர்கள் முறையாக அதை ஒப்படைப்பதற்கு திருப்பி கொடுப்பதற்கான முறையையும் நாங்கள் கண்டறிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு பகுதியினர்களும் சரியாக சரிசமமாக செயல்பட்டால் தான் அவர்களே இந்த அமலை நிரந்தரமாக அப்படியே செய்து கொண்டு போகலாம். அதை கொடுத்தவர்களிடத்திலே ஒரு தாராளத்தன்மை இருக்க வேண்டும். அவர்களை கஷ்டப்படுத்திக் கொண்டு, அவர்களை துன்புறுத்திக் கொண்டு, அதை சொல்லி காட்டிக் கொண்டு, சிரமப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடாது. மாறாக அதை பெற்றவர்கள் உரிய தவணையிலே அதை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் ஒரு மனிதன் மக்களுடைய சொத்துக்களை எடுக்கின்றார்கள், யுரீது அதா, அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே எடுத்தால் அத்தல்லாஹு அன், அவனை சுட்டும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுவான். அதற்கான வசதியை அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவான். அல்லது வேறு யாராவது தனவந்தர்களுடைய உள்ளங்களை திறந்து கொடுத்து அல்லாஹு தஆலா அந்த ஏற்பாட்டை செய்து விடுவான். அந்த ஏற்பாட்டை செய்து விடுவான். ஆனால் யார் ஒரு மனிதன் மக்களுடைய சொத்தை எடுக்கின்றான், யுரீது இத்லாஃபஹா, அதை அழிக்க வேண்டும், கொடுக்க கூடாது என்று டார்கெட் பண்ணி தான் எடுக்கிறார். எடுக்கிற நேரத்திலே அடி மனதிலே இவர் வைக்கிறாரே, இவனுக்கிட்ட இவ்வளவு பெரிய சொத்து இருக்குதே, இதை நான் ஒரு 5000 எடுத்தேன் என்று சொன்னா இவனுக்கு என்ன குறை ஏற்பட போகின்றது சொல்லி அந்த எண்ணத்திலே எடுத்தால் அல்லாஹ் அவனையே நாசப்படுத்தி விடுவான். அல்லாஹ் அவனையே நாசப்படுத்தி விடுவான் என்பது ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அதை கொடுக்கக்கூடியவர்களும் நல்ல முறையிலே கொடுக்க வேண்டும், எடுக்கக்கூடியவர்களும் அதை திருப்பி கொடுக்கக்கூடிய நேரத்தில் சிறந்த முறையிலே கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனிதர் கடன் கொடுத்து விட்டு அந்த கடனை திருப்பி கேட்க வந்த நேரத்திலே அவர் கொஞ்சம் அலட்டி நபி அவர்களை கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளினால பேசி அந்த கடனை கேட்கின்றார். அங்கே கூடியிருந்த தோழர்கள் அந்த மனிதனை பிடிப்பதற்கு முற்படுகின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்துல ரைட்ஸ் யாருக்கு, அவருக்கு உரிமையுடையவர், உரிமையோடு கேட்கிறாரு. ஆகவே அவருக்கு பேசுறதுக்கு ரைட் இருக்குது. பாருங்கள் நேர்மையை சோர்களே, அவருக்கு பேசுறதுக்கு ரைட் இருக்குது என்று சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, அவரிடத்துல நான் பெற்ற ஒட்டகம் கடனாக எடுத்திருக்கின்றேன், அந்த வயதையுடைய ஒரு ஒட்டகம் இருந்தால் நீங்கள் கொடுத்து விடுங்கள். அப்பொழுது தோழர்கள் பார்த்து விட்டு சொல்றாங்க, இல்லை அல்லாஹுடைய தூதரே, அதை விட வயது கூடிய ஒரு ஒட்டகம் தான் இருக்கின்றது. நபி அவங்க சொன்னாங்க, பரவாயில்லை கொடுத்து விடுங்கள், பரவாயில்லை கொடுத்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் கடனை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே, கடனை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே ஹைரக்கும் அஹ்சனுக்கும் கபா அன், அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக, வட்டியாக அல்ல, அவரை எதிர்பார்க்காத விதத்திலே அதிகமாக அதை செலுத்தி விடுவது உங்களிடத்திலே வசதி இருந்தால் அதை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். அவர்கள் தன் சிறந்தவர்கள் என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள். இந்த செய்தியை புகாரி முஸ்லிமே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு ஹதீஸ் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரஹிம அல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ரஹமத் செய்வானாக, அவன் தாராளத்தன்மையுடன் நடந்து கொள்கின்றான். விற்றாலும் தாராளத்தன்மை, வைதஷ்தரா வாங்கினாலும் தாராளத்தன்மை, வைதஹ்தபா கடனை அவன் எடுத்துக்கொண்டாலும் தாராளத்தன்மை, கொடுத்த கடனை வாங்கக்கூடிய நேரத்தில் தாராளத்தன்மை. 1000 கொடுத்தா கஷ்டத்தோட பலர்களிடத்தில் அதை தேடி எடுத்துட்டு வர்றான்னு விளங்குது. ஒரு 200 விட்டுட்டு 800 தாப்பா, அந்த 200 சதக்காவாக போகட்டும் என்று சொல்லி தாராளத்தன்மையுடன் அதிலே ஒரு பகுதியை கழித்து அந்த கடனை பெறுகின்றான். இவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்கின்றது. விற்கக்கூடிய நேரத்திலையும் கஸ்டமர் வந்து கொஞ்சம் குறைச்சு கேட்டா கொஞ்சம் குறைச்சு கொடுக்கறது, இல்ல இந்த வேலை தான் பிக்ஸ் ரேட் தான், 1% குறைய மாட்டாது, அந்த தன்மையில் இருக்கக்கூடியதை விட தாராளத்தன்மையாக. அதே போன்று வாங்குற நேரத்திலையும் பாருங்க, நபி அவர்களுடைய வழிகாட்டல், இஸ்லாத்துடைய வழிகாட்டல், யாருக்கும் சிரமம் இருக்கக்கூடாது. வாங்கக்கூடிய நேரத்திலையும் அளவுக்கு அதிகமாக பார்கிங் பண்ணி ஒரு பொருளை வாங்காமல் சாதாரண ஒரு நிலையில எங்களுடைய அந்த கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெற வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்றவர்களே, இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே வசதியுடன் ஒரு மனிதன் இருந்தால், செல்வத்தோடு ஒரு மனிதன் இருக்கின்றான், கடனை பெற்றுவிட்டான், ஆனால் அதிகமாக இன்று நாங்கள் பெறக்கூடிய கடன்களை பார்த்தால், அன்று கடன் எதுக்கு பெறப்பட்டவர்களே, அன்றாட வாழ்க்கையுடைய தேவைகளுக்காக, ஒரு மருத்துவ தேவைக்காக, ஒரு வீட்டுடைய தேவைக்காக, கல்வியுடைய தேவைக்காக, அன்றாட உணவுக்காக வேண்டி தான் கடன் பெறப்பட்டது. ஆனால் இன்று எதற்காக வேண்டி, ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறதுக்காக, இருக்கிற லேப்டாப்பை மாற்றி இன்னொரு பெரிய லேப்டாப்பு, இன்னும் கொஞ்சம் என்ன செய்யறது, ஹை கன்ஃபிகரேஷன் உள்ள ஒரு லேப்டாப் வாங்கணும்ன்றதுக்காக வேண்டி, இருக்கிற தளவாடத்தை மாற்றுறதுக்காக வேண்டி, இதுக்கு தானே இன்னைக்கு கடன் வாங்கப்படுகின்றது. இருக்கிற வாகனம் பழசாகிவிட்டது, இதை விட ஒரு புதிய மாடல் ஒரு வாகனம் வாங்க வேண்டும், இதற்குத்தான் கடன் வாங்கப்படுகின்றது. இந்த விடயங்களுக்கு கடன் வாங்கினா அவர்களிட பெரும்பாலும் வசதி இருக்கும். ஆகவே அந்த வசதி உள்ளவர்கள் உரிய தவணையிலே கடனை கொடுக்க அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால், நபியர்கள் சொன்னார்கள், கடனை கொடுக்கும் பருவத்திலே அவனுக்கு கடன் கொடுப்பதற்கான வசதி இருந்தால், அவன் அட்டி சொல்லிக் கொண்டிருந்தால், அதை அப்படியே தாழ்த்திக் கொண்டு அதாவது பின்னடித்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னால் அது அநியாயமாக இருக்கின்றது, அது அநியாயமாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு ஒரு அழகிய முறையை காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸ் ஒரு நுணுக்கம் இருக்கின்றவர்களே சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபைதா உத்பியா அஹதுக்கும் அலா மலீன் ஃபல்யத்பா. புகாரி முஸ்லிம் இந்த செய்தி வந்திருக்கின்றது. சரி, ஒரு மனிதனுக்கு நான் கடன் கொடுத்திருக்கின்றேன், எனக்கு நல்லா தெரியும் அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய நிலையில் அவன் இருக்கின்றான், அந்த கெபாசிட்டி அவருக்கு இருக்குது, அந்த வசதி இருக்கின்றது. இப்ப நபி அவங்க சொல்றாங்க, இப்படியாக அட்டி சொல்லுவது, இதை தாமதித்துக் கொண்டிருப்பது அநியாயம் என்று சொல்லுகின்றார்கள். அநியாயம் என்று சொன்னா அவன் அநியாயம் செஞ்சு கொண்டே இருக்க நான் கையை கட்டி பார்த்துட்டு இருக்கட்டுமா? இல்ல, இதுக்கு ஒரு அழகான நுணுக்கமான ஒரு ஹிக்மத்தான வழியை நபி அவங்க சொல்றாங்க. ஃபைதா உத்பி அஹதுக்கும் அலா மலீன் ஃபல்யத்பா. உங்கள் ஒருவர் ஒரு செல்வந்தரின் மீது அவர் திருப்பி போடப்பட்டால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளட்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ஒரு மனிதனிடத்திலே கடன் வாங்கி இருக்கிறேன், ஒரு 1000 ரியால். எனக்கு இன்னொரு மனிதத்தில் 1000 ரியால் வர இருக்கு. நான் நேரடியாக போய் இந்த முகமது என்று சொல்லக்கூடிய என்னிடத்திலே கடன் பெற்ற நபரிடத்திலே போய் 1000 கடன் தரமாட்டார். நான் என்ன செய்யறேன், இந்த கடனை மாற்றி விடுகின்றேன். இந்த அப்துல் காதிர் இருக்கிறாரே, அவருக்கு முகமதுக்கு இடையில ஒரு பிரஸ்டிஜ், குடும்ப உறவுல அல்லது தொழில் அமைப்புல அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கண்ணியமான ஒரு உறவு இருக்குது. அப்துல் காதிர் போய் முகமது கேட்டா கொடுப்பார். இப்ப நான் என்ன செய்கின்றேன், என்னுடைய கடனை மாற்றுகின்றேன். அப்துல் காதிர் பாய் என்ன செய்யுங்க, எனக்கு அவரிடத்தில் 1000 வர இருக்குது, எனக்கு தரமாட்டேன்னு சொல்றாரு. நீங்க போய் கேட்டு வாங்கிக்கோங்க. பாருங்க சோர்களே, மார்க்கம் இன்று உலகம் முன்னேறி, இன்று உலகத்தில் நவீன பொருளாதார முறைகள் எத்தனையோ விடயங்களை கண்டெடுத்து பேசுகின்றார்கள். இந்த நுணுக்கமான முறைகளை எல்லாம் அன்று எந்த உலக முன்னேற்றங்களும் இல்லாத காலத்தில் நபியர்கள் சொல்லிவிட்டார்கள். அதுக்கும் என்ன வழிகாட்டல், இப்படியான ஒரு மனிதர் வசதியுள்ள மனிதனுக்கு அவர் அப்படியே சாட்டப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்வேன், பிரச்சனை மொழி, நான் என்ன செய்கின்றேன், நான் போய் முகமதோட அந்த டீலை முடிச்சு கொள்றேன், அப்போ உங்களோட கடன் அதோட கழிந்து விடும். அப்ப ரெண்டு பேர பிரச்சனை முடிஞ்சு, அவருடைய கடன் முடிந்து விட்டது, எனக்கு இவர் வரைகிறார். ஏன்னா இவர் போய் கடன் நிச்சயமா கொடுப்பாரு, வசதி இருக்குது, இவர் போய் கேட்டால் நிச்சயமா கொடுப்பாரு. அப்படி இல்லை, என்ன கடன் எப்படி செய்யறது, கடனை கொடுக்கறாங்க, கொடுத்து விட்டு தவணை வந்த நேரத்தில் போன் போடுறாங்க, அதுக்கு முந்தைய போனை போடுவாங்க, போனை போட்டு சொல்லுவாங்க, மொழவி தேவைன்னா கேளுங்க, என்ன தேவை என்றால் கேளுங்க. இப்படியும் சில பேர்கள் இருக்கிறாங்க, கடனை வாங்குறாங்க, ஆனால் தவணை வந்து விட்டால் என்ன செய்யறாங்க, அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி போன் போட்டு சொல்றாங்க, காசு ரெடி பாய், ஆனால் தேவைன்னா கேளுங்க, காசு ரெடி என்ன கொடுத்துட்டு போவே, காசு ரெடி என்ன கொடுத்துட்டு போக வேண்டியதானே, 2 நாளைக்கு முந்தி கொடுத்தா என்ன பிரச்சனை வரும், கொடுத்துட்டு போக வேண்டியதானே, இல்லை தேவைன்னா கேளுங்க, நிறையவே இருக்கின்றது, அதையெல்லாம் பேசுறதா தனி தலைப்பாக இருக்கும். முக்கியமாக இந்த இடத்திலே குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இந்த ஆயத்து தைன் என்று சொல்லி கடன் சம்பந்தமான சூரத்துல் பக்ராவுடைய 282வது வசனம் இருக்கின்றது. இது ஒரு அழகான வசனம் சொற்களை, இது ஒரு அழகான வசனம். ஆகவே இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் எப்படி இடம்பெற வேண்டும், அது எப்படி பதியப்பட வேண்டும், எந்த முறையிலே அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா மிக அழகாக தெளிவுபடுத்துகின்றான். சுருக்கமாக பார்ப்போம் சொற்களை இந்த வசனத்தை. இது எதை எடுத்து காட்டுகின்றது, ஏற்கனவே சொன்னதை போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய அற்புதத்தன்மையை எடுத்து காட்டுகின்றது. இந்த விடயத்திலே, பொருளாதார விடயத்திலே எவ்வளவு நுணுக்கமாக துல்லியமாக விளக்கம் கொடுத்திருக்கின்றது நாங்கள் பார்க்கின்றோம் சார்களே. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு நாங்கள் என்ன சொல்லுகின்றோம், உம்முல் கிதாப், தாய் வேதம் என்று சொல்லுகின்றோம். அந்த கிதாபிலே, வேதத்திலே பின்னால் சொல்லப்படக்கூடிய அனைத்து விடயங்களுடைய சாராம்சத்தையும் அந்த 7 வசனங்களில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு விட்டான். இபாதத்துகள், அகீதா, கொள்கை சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களையும் சொல்லிவிட்டான். அதை அடுத்து வரக்கூடிய அத்தியாயம் என்ன, சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் அது உம்முல் கிதாப், தாய் வேதமாக இருந்தால் இது கன்னி குழந்தை என்று சொல்லலாமே, எங்களுக்கு அந்த தாய்க்கு கிடைக்கக்கூடிய தண்ணி கன்னி குழந்தை என்று சொல்லலாமே. ஏன் தெரியுமா, அந்த சூரத்துல் பக்ராவுடைய அல்லாஹு தஆலா மனிதனுடைய, ஒரு மூமினுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விடயங்களும், கொள்கை சம்பந்தப்பட்ட விடயங்கள், அவனுடைய அன்றாட வாழ்க்கை, பொருளியல், அதே போன்று அதாவது திருமண விவகாரங்கள், கொடுக்கல் வாங்கல், குற்றவியல் பரிகாரம், இந்த அனைத்து விடயங்களும் மிக தெளிவாக துல்லியமாக விளக்கப்பட்ட ஒரு அத்தியாயம் தான் சூரத்துல் பக்ரா. அதனால் தான் சஹாபாக்களுடைய காலத்திலே
சூரத்துல் பக்ராவையும் சூரத்துல் ஆல இம்ரானையும் ஒருவர் மாசரக்கற்று அதனுடைய விளக்கங்களை படித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஃபுகஹாவு சஹாபா, சஹாபாக்கள் பெரிய ஃபக்கீஹ்கள், ஞானிகளாக கருதப்படுவார்கள். ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் கேட்பார்கள், ஐனா அஸ்ஹாபுல் பக்ரஸி வ ஆல இம்ரான், பக்ரா ஆல இம்ரானை மனனமிட்டவங்க எங்கே? வெறும் ஹிஃபுல் அல்ல, எங்க பிள்ளைகள் மன்னமிட்டதை போல பக்ராவையும் ஆல இம்ரானையும் ஹிஃபுல் பண்ணவங்க எங்க? வாங்க, உங்கள்கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. ஏன் அந்த ரெண்டு சூறாவுலையும் எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குது. பின்னால வந்த ஏனைய அத்தியாயங்கள் எல்லாம் அதற்கு விரிவுரையாக அமைந்திருக்கின்றதே தவிர இதிலே எல்லா விடயங்களும், உதாரணமாக நோன்பு நோன்பு சம்பந்தமான விஷயத்தை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவுல தவிர வேற எங்கேயும் பேசல. அது பெரிய உதாரணம். இது போன்று எத்தனையோ சட்டங்கள், எத்தனையோ சட்டங்கள் இருக்கின்றது. சூரத்துல் பக்ராவுல மாத்திரம் பேசப்பட்ட விடயங்கள், அதுல விசேஷமாக சூரத்துல் பக்ராவுடைய கட்டமைப்பை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதனுடைய முதல் பகுதியிலே அல்லாஹு தஆலா கொள்கையை பற்றி முழுமையான விளக்கத்தை கொடுத்து விட்டு 168 வசனத்தில இருந்து 283 வசனம் வரைக்கும், பதிந்து கொள்ளுங்கள் சோர்களே, 168 வசனத்தில இருந்து ஆரம்பித்து 283 வசனம் வரைக்கும் என்ன சொல்லி சொல்லுகின்றான் அல்லாஹு தஆலா முழுமையாக எதை பற்றி பேசுகின்றான்? ஷரியாவுடைய முக்கியமான சட்டங்களை பற்றி பேசுகின்றான். நோன்பு, ஹஜ்ஜி, ஜிஹாதி, தலாக்கு, இத்தா, இப்படியான மிக மிக முக்கியமான விடயங்கள், வட்டி, கடன், இந்த விடயங்களை பற்றி மிக தெளிவாக பேசுகின்றான். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபன் என்று தான் அந்த 168 வசனம் ஆரம்பமாகின்றது. மனிதர்களே, பூமியிலே இருக்கக்கூடியதை நீங்கள் ஹலாலான முறையில் உண்டு கொள்ளுங்கள். உணவுல இருந்து ஆரம்பிக்கின்றான். ஹலாலானதை உண்ணுங்கள், ஹலாலானதை உண்டால் நல்ல முறையிலே உங்களுக்கு அமல் செய்யலாம். நபிமார்களுக்கு இட்ட கட்டளையை தான் அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு கட்டளை இருக்கின்றான், நபிமார்களுக்கும் அல்லாஹ் கட்டளை இருக்கின்றான், நீங்கள் ஹலாலானதை உண்டு அமலு சாலிஹா, சாலிஹான அமலை செய்யுங்கள். அதே போன்று மூமின்களே, நீங்களும் ஹலாலானதை உண்டால் சாலிஹான அமல் உங்களிடத்தில் இருந்து வெளிவரும். அந்த வசனத்திலே இருந்து ஆரம்பித்து பாருங்கள் சோர்களே, சூரத்துல் பக்ரா ஒரு அற்புதமான ஒரு அத்தியாயமாக இருக்கின்றது. அற்புதமான ஒரு அத்தியாயம், மிக முக்கியமான ஒரு அத்தியாயம். அதனுடைய சிறப்புல நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது, படித்திருக்கின்றீர்கள் நீங்கள். ஆகவே அந்த சூரத்துல் பக்ராவுடைய 168 இருந்து 283 வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கின்றான். அதிலே ஒரு முக்கியமான வசனம் தான் 282 வசனம், ஒரு பக்கத்தை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. குர்ஆன்ல நாங்க படிக்கக்கூடிய குர்ஆன்ல ஒரு பேஜ் ஃபுல்லாக ஒரு வசனம் இருக்கின்றது, அப்படி ஒரு வசனம் கிடையாது. முழு குர்ஆன்ல ஒரு பேஜ் முழுக்க வரக்கூடிய எந்த ஒரு வசனத்தையும் காண முடியாது. அப்படி ஒரு நீண்ட வசனம் எதை ஒட்டியதாக இருக்கின்றது? பொருளாதாரத்தை ஒட்டியதாக, அதுவும் எங்களுடைய தலைப்பாகிய கடனை ஒட்டியதாக இருக்கின்றது சொன்னால் இந்த விடயத்திலே மார்க்கம் எந்த அளவு கரிசனை செலுத்தியிருக்கின்றது, அதை எப்படி வலுவாக அல்லாஹு தஆலா அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றான் என்பதை அதை படித்து பார்க்கக்கூடிய நேரத்திலே பார்க்கலாம். படியுங்கள் சோர்களே, யா அய்யுஹல்லதீனா ஆமனு, இறை விசுவாசிகளே, இதா தாயந்தும் பிதைனின், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் கடன் கொடுக்கல் வாங்கலை செய்து கொண்டால், இல அஜலின் முசம்மா, குறிப்பிட்ட ஒரு தவணைக்காக கடனை எடுத்து விட்டான், எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது கமாண்ட் என்ன? எழுதுங்கள். அதிலே நாங்கள் எங்களே 199 அல்ல, 100% ஃபெயிலியர். இந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட்லே நாங்க விழுந்துட்டோம். அதுக்கு பின்னால் வரக்கூடிய எந்த அறிவுரைகளுக்கும் எந்த வழிகாட்டல்களுக்கும் தகுதி இல்லை. ஓவர் த போன் கேட்கிறாரு கடன் உண்டு, உடனே போற வழியிலே ஆன்லைன்லே டிரான்ஸ்பர் நடக்குது, ஆன்லைன்லே டிரான்ஸ்பர் நடக்குது. எங்கே சாட்சி, எங்கே எழுத்து? ஒன்றுமே இல்லை. ஃபக்துபு, எழுதிக் கொள்ளுங்கள். வல்யக்து பைனக்கும் காசிபுன் பில் அதில், எழுதுவது யாரு? கொடுத்தவரும் எடுத்தவரும் எழுதி அவரவருக்குரிய முறையில் எழுதிக் கொள்வதல்ல. மூன்றாவது ஒரு நபர் தலையிட வேண்டும். இன்னைக்கு என்ன செய்யறாங்க? யாருக்கு தெரியாம கடன் எடுக்கணும், இது நனியாண்டா. எழுதுங்க, சாட்சி வைங்கன்னு சொன்னா அப்ப எல்லாம் மொழி பர்சனலா எனக்கு உங்களுக்கு உள்ள மஹபத்துக்காக கடன் இப்படி எல்லாம் சொல்லல, பகிரங்கமா கொடுக்க சொல்லிக்குது. இரகசியமா சதக்கா கொடுங்க, தர்மத்தை அடுத்தகை வழக்கரம் கொடுப்பதை இடது கரம் அறியாமல் கொடுங்கள். கடனை எப்படி கொடுக்க தேவையில்லை, கடனை கொடுக்கக்கூடிய வழி வேறு வழி. தர்மத்தை தான் வழக்கரம் கொடுத்தால் இடது கரம் அறியாமல் கொடுக்க வேண்டும், மறைத்து மறைத்து ஒளித்தொழித்து கொடுக்க வேண்டும். மனைவிக்கு தெரியாம தர்மம் செய்யுங்க, பிள்ளைகளுக்கு தெரியாம, பெற்றோர்களுக்கு தெரியாம தர்மம் செய்யுங்க. கடனை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அது பின்னால் வரக்கூடிய என்னுடைய சந்ததியுடைய சொத்து, நான் நாளை மரணித்து விடுவேன். அதை அவர் மறுத்து விட்டால் நான் இந்த வாரிசுகளுக்கு செய்த அநியாயமாக போய்விடுமா இல்லையா? ஆகவே அதை எழுதுங்கள், அதை எழுதுங்கள் மாத்திரமின்றி என்ன சொல்லுகின்றது குர்ஆன், எழுதக்கூடியவர் நேர்மையான நீதமானவராக இருந்து எழுத வேண்டும். அறிவு மாத்திரம் போதாது, நேர்மை இருக்க வேண்டும். ஏனென்றால் அறிவாளி தவறு விடுவான், நேர்மையானவன்
பக்கசார்பட்ட நிலையில் நடுத்தரமாக இருந்து அவன் செயல்படுவான். அறிவு போதாது இந்த இடத்துக்கு. இந்த இடத்துல மனிதனிடத்திலே தக்குவா இறையச்சம் இருக்க வேண்டும், நேர்மையோடு நிதானமாக அவன் எழுத வேண்டும். வலாயா பகாசி அல்லமஹுல்லா, அல்லாஹ் அவனுக்கு கற்பித்த விதத்திலே அதை எழுதுவதற்கு அவர்கள் மறுக்கக்கூடாது. எழுத்தாளர்கள் கடனை எழுதுவதற்காக வேண்டி அவர்கள் அழைக்கப்பட்டால் அவர்கள் மறுக்கக்கூடாது. ஃபல்யக்தும், அவர்கள் எழுதி கொள்ளட்டும். வல்யும் லில்லதி அலைஹில் ஹக், அந்த கடனை பெற்ற மனிதர் இருக்கிறாரே அவர் சொல்ல வேண்டும், இவ்வளோ பெற்றேன், இந்த தவணைக்கு பெற்றேன், இதற்காக பெற்றேன் என்று சொல்லி அவர் சொல்ல எழுதுவர் எழுதுவார். யார் சொல்றது இல்ல, கொடுத்தவர் எழுதுறது, கொடுத்தவர் சொல்றபடியால் எழுதுறது, கடனை வாங்கியவர் அவர் சொல்லும் விதத்தில் எழுத வேண்டும். இது முக்கியமான ஒரு விடயம் சொல்கிறார். சட்ட ரீதியாக இதை நாங்கள் பார்த்த நேரத்தில் இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், சிலர்களுக்கு நாங்கள் பிசினஸுக்காக வேண்டி பணத்தை கொடுக்குறோம். நாங்கள் நினைக்கிறோம் என்ன தெரியுமா, கொடுத்தால் நாங்கள் பணத்தை கொடுத்தோம்னு சொன்னால் அந்த பணத்தை நாங்கள் எழுதி விட்டோம் என்ன போதும் மட்டும் இல்லை, அதை பெற்றவரும் எழுத வேண்டும். இதுதான் சட்டத்தில் இருக்கின்றது. சட்டம் அப்பதான் எங்களை பாதுகாக்கும். குர்ஆன் அதான் சொல்லுது. இப்போ உதாரணமாக நான் ஒருத்தருக்கு ஒரு 1000 ரியால் கொடுக்கின்றேன், எதற்கு கொடுத்தேன் என்ற விவரம் இல்லாம கொடுத்துட்டேன், ஒரு செக் ஒன்று எழுதி கொடுத்துட்டேன், 1000 ரியால் கொடுத்துட்டேன். ஆனா அதுல எழுதப்படல எதற்காக. இந்த நாட்டில் செக் கொடுக்கல் வாங்கல்களை நீங்க கவனிச்சிருப்பீங்க, நீங்க எல்லாம் ஃபைனான்ஸ்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. செக் கொடுக்கல் வாங்கல் எழுதப்படுது, அதுல ரெண்டு விஷயம் கவனிக்கப்படுது. எங்க நாட்டில் நாம கவனிக்காத ரெண்டு விஷயங்களை நான் பார்த்தேன். இந்த நாட்டுடைய செக் கொடுக்கல் வாங்கல் இருக்குது, அது ஒன்று என்ன செய்யறது, எதுக்காக, அக்கவுண்ட் பேய் ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியரிக்கு தான் அதுல பயன் பெறலாம். யாருக்கும் அந்த செக் எடுத்துட்டு போய் நம்ம நாட்டில் மாதிரி கேஷ் செக் போட்டு யாருக்கும் போய் வாங்க முடியாது, பணத்தை வித்ட்ரா பண்ண முடியாது. யாருக்கு, அக்கவுண்ட் பேய் அல்லது ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியரி. இதுல யாரு, இந்த யாருடைய பேர் அங்க எழுதப்படுதோ அவருக்கு தான் இதை மாற்றலாம், வேற யாருக்கும் மாற்ற முடியாது, வேற யாருக்கும் மாற்ற முடியாது. உங்களோட பேர்ல உள்ள செக் எனக்கு மாத்தலாது. கேஷ் செக் போட்டா யாருக்கும் மாத்தலாம், ஐடியா கொடுத்தோம்னா பின்னால பிற்பக்கத்தில் ஐடி நம்பரை எழுதிட்டு செக்கை மாத்தி கொடுப்பாங்க. நம்ம நாட்டில் பழக்கம் அப்படி தான் இருக்குது, இல்ல அக்கவுண்ட்ல போட்டு வாங்கணும் அல்லது டைரக்டா போய் கவுண்டர்ல மாத்தினாலும் என்ன செய்யறது, சேஞ்ச் பண்ணாலும் யாரு, அந்த உரிய நபர் அதை பெற வேண்டும். இரண்டாவது ஒரு நுணுக்கம் இருக்கின்ற இந்த நாட்டில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய செக்லஸ் அவர்களே, அதுல டீட்டெயில் போடுறாங்க, 5000 ரியால்ஸ் போட்டுட்டு பிரக்கெட்ல போடுறாங்க, இது வந்து ரெண்டுக்குரிய காசி, இது இவருடைய இந்த 100,000 ரியால்ஸ் இவருடைய ஃபைனல் செட்டில்மெண்ட், இது இவருடைய எதுக்கான, இவருடைய ஹவுசிங், இவருடைய மெடிக்கல், இவருடைய என்ன விடயம் என்று சொல்லி போடுறாங்க. டீட்டெயிலாக செக் எழுதப்படுது. நாங்க அப்படி இல்ல, அமௌண்ட் போடுறோம், கேஷ் கொடுக்கிறோம். இதுல என்ன நன்மை என்று சொன்னா சொல்களே, இதைத்தான் மார்க்கம் வலியுறுத்து. நுணுக்கமான விஷயங்கள், தனித்தனி தலைப்புகளை பேசப்பட விஷயங்கள். இதுல என்ன நுணுக்கம் என்று சொன்னா சொல்களே, சட்டத்தில் என்னன்னு சொன்னால், நான் ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்துறேன், உதாரணமாக நாட்டில் இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, இப்ப நிலைமைகள் தெரியும் எல்லார்ட்டையும், என்ன செய்யறது, இந்த ஃபைனல் செட்டில்மெண்ட்கள் கைகளில் புழங்குற காலம்னு தெரியும், அங்கிருந்து நிறைய ரிக்வஸ்ட் வரும், எதுக்கு, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நல்ல பிசினஸ் இருக்குது, நல்ல ரியல் எஸ்டேட் நல்லா ஏறி போகுது என்று சொல்லி நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாட்டில் காசு ஏற்றி இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இங்க நிறைய பேர் நாட்டில இருந்து லீவ் பண்ண போறாங்க, நிறைய பெரிய தொகைகளோடு வரப்போறாங்க, பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடியவங்க. ஆகவே என்ன செய்யறாங்க, கொடுங்கன்னு கேட்கறாங்க. கொடுங்கன்னு கேட்கிற நேரத்தில் நாங்கள் சும்மா கொடுத்தோம்னு சொன்னால் நாங்க எழுதி கொடுத்து மாத்திரம் போதாது, அவர்கள் பெறக்கூடியவர்கள் அவர்களும் எழுதி பெற வேண்டும் என்று சொன்னா, சில நேரத்தில் எங்கள்கிட்ட சில பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்னு காசை கொடுக்கறாங்க, காசை கொடுத்து போட்டு ஒரு 6 மாதம் போற நேரத்தில் பார்க்கிறாரு, பிசினஸ் போற போக பார்த்தா இது பிசினஸ் வந்து லஸ்ல போகுது. உடனடியாக கதையை மாத்துறாரு, இல்ல நான் கொடுத்த காசி வந்து கடன் தான், இது நான் எதுவும் கொடுக்கல, இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தது கிடையாது, கடனா கொடுத்தேன். அர்த்தம் என்ன, நீங்க லஸ்டோ ப்ராஃபிட்டோ நீங்க முழுமையாக திருப்பி தர வேண்டும், நடக்குதா இல்லையா? இப்படி ஒரு பிரச்சனை நான் பர்சனலா ஹேண்டில் பண்ணேன். ஒரு பெரிய தொகையை அவரே பல தவணைகளாக அவருடைய ஒரு பார்ட்னர் தன்னுடைய ஒரு ஒன்று விட்ட சகோதரர் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் பிசினஸ் லஸ் ஆகிற நேரம் இவர் வாதிடுறாரு, நான் கொடுத்த அந்த முழு தொகையும் கடன் தான், அது எது கிடையாது, பிசினஸ் கொடுத்த காசு அல்ல. இந்த நேரத்தில் சட்டம் யாருக்கு வசதியாக இருக்கும், யாருடைய பக்கத்தில் இருக்கும், கொடுத்தவருக்கு சார்பாகத்தான் சட்டம் இருக்கும். ஏன், ரெண்டு பேரும் முரண்பட்டார்கள் என்று சொன்னால் கொடுத்தவருடைய வாதம் தான் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் சொல்றாரு, இல்ல நான் கடனாகத்தான் கொடுத்தேன், எனக்கு தெரியாது. அங்கே அவர் எழுதி வாங்கியிருந்தால், நான் இத்தனை 1,00,000 ரூபாய் அல்லது இத்தனை 1,000,000 ரூபாயை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினேன், ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸுக்காக வாங்கினேன் என்று சொல்லி எழுதி வாங்கி இருந்தால் அதனுடைய சட்டம் அங்கே அப்ளை ஆகும். அப்படியா இல்லையா? ஆகவே என்ன சொல்லுகின்றது மார்க்கம் இதை விளக்கி இருக்கின்ற சொல்களே, நீங்கள் அதை எழுதக்கூடிய நேரத்திலே அதை எழுத வேண்டும், டீட்டெயிலாக எழுத வேண்டும், அதை பெற்றவர் சொல்ல வேண்டும், அதை அந்த கடனை பெற்றவர் அதை முழுமையாக சொல்ல வேண்டும், அவர் சொல்லும் விதத்திலே அவர் எழுத வேண்டும். யார் எழுதக்கூடியவர்? அல்லாஹு அவர் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். சொல்லக்கூடிய நேரத்தில் எதையும் மறைத்து விடக்கூடாது, அந்த கொடுக்கப்படக்கூடிய அந்த தொகையில பணத்தில எதையும் ஒரு குறைத்து விடக்கூடாது, குறைத்து விடாமல் முழுமையாக அதை சொல்லி சரியாக எழுதி கொள்ள வேண்டும். பாருங்க சோர்களே, இப்படி நுணுக்கமாக விளக்கம் சொல்லப்பட்ட மார்க்கம் எங்கே இருக்கின்றது? இதுல கொடுக்கல் வாங்கல்ல, கடன் கொடுக்கல் வாங்கலை இவ்வளவு துல்லியமாக நீங்கள் பதிய வேண்டும் என்று சொல்லுகின்றது. ஃபைன்கானல்லதி அலைஹில் ஹக், அந்த கடனை பெற்றவர் அவர் வந்து சஃபீஹன் விவரமறியாதவராக இருந்தால், அல்லது ஐஃபன் பலவீனமானவராக, விவரமறியாதவர் சொன்னா பணத்துடைய பெருமை தெரியாது சில பேருக்கு, ஏன் நல்ல லக்ஷரியாக வாழ்ந்துட்டாங்க பணத்துடைய பெருமை தெரியாது, நூறுக்கு வாங்க வேண்டியத 1000 கொடுத்து வாங்கக்கூடிய பழக்கத்தில் சில பேர் சில பிள்ளைகளை பழக்கி வச்சிருக்கிறோம் நாங்க. அப்ப இந்த நிலைமையில இவங்கெல்லாம் சஃபீஹுடைய லிஸ்ட் அடங்குவாங்க, ஒரு பொருளுடைய விலை தெரியாது, மதிப்பு தெரியாது, சொல்ற விலைக்கு வாங்கிட்டு வருவாங்க, எதுக்கும் ஒரு மதிப்பு தெரியாது. இப்படியாக இருக்கக்கூடிய பருவத்தில் உள்ளவர்கள் அப்படியாக இருந்தால், அல்லது வைஃபன் பலவீனமானவர்களாக நோயாளிகளாக இருந்து வயோதிகர்களாக இருந்தால், அவருக்கு அதை சொல்ல முடியாது, எழுதக்கூடியவருக்கு முறையாக சொல்லும் ஆற்றல் இல்லை, அந்த அறிவில்லாதவராக இருந்தால், அவருடைய பொறுப்பாளர் சொல்ல வேண்டும், நான் என்னுடைய இந்த மூத்த சகோதரன் வயதாளியா இருக்கிறார், இவருக்காக இந்த மனிதரிடத்தில் இருந்து இந்த கடனை பெற்றிருக்கின்றேன், இந்த பிள்ளைக்காக நான் இந்த கண்ணை பெற்றிருக்கிறேன் சொல்லி அவருடைய வழியை சொல்ல வேண்டும். அவர் எழுதுவார், அவர் எழுதுவார். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களிலே இருந்த உங்களிலே உள்ள அப்படின்னா முஸ்லிமான இரண்டு ஆண்களை நீங்கள் அதற்கு சாட்சியாக அமர்த்திக் கொள்ளுங்கள். எங்க போயிட்டு இப்ப ரெண்டு பேர்ல ஆரம்பிச்சது அஞ்சு பேர்ல போய் நிக்குது, இப்ப ரெண்டு பேர்ல ஆரம்பிச்சது அஞ்சு பேர்ல போய் நிக்குதா இல்லையா? எனக்கு உங்களுக்கு இடையில ஏற்பட்ட கடன் டீல் வந்து எங்க வந்து லோன் டீல் எங்க வந்துட்டு, அங்கே ஒரு மூன்றாவது தரப்பு வந்து தலையிட்டு அவருக்கு எழுத வேண்டும், இன்னும் ஒரு நாலாவது தரப்பு வந்து சாட்சியாக இருக்க வேண்டும், அவங்க ரெண்டு பேர். அப்ப எங்களை விட அதிகமாக வழியில் இருந்தார்கள் வர வேண்டும் இதற்கு சாட்சியாக, ரெண்டு சாட்சியாளர்களும் எழுத்தாளரும், அவர் ஒரு சாட்சி மாதிரி தானே, சுப்ஹானல்லாஹ். மூன்று பேர் அங்கே வர வேண்டும், இரண்டு சாட்சியாளர்கள் ஒரு எழுத்தாளர், மூவர்களும் அங்கே இடம்பெற வேண்டும். ஆண்களை உங்களுக்கு கண்டுகொள்ள முடியாமல் போனால் ஒரு ஆணும் இரண்டு பெண்களும், ஒரு ஆணும் இரண்டு பெண்களும், ஒரு ஆணுக்கு ஈக்குவலாக ரெண்டு பெண்கள் வர வேண்டும், அந்த இருவர்களுடைய சாட்சியும் அங்கே எடுக்கப்பட வேண்டும் எழுதக்கூடியவர் மூலமாக. சுப்ஹானல்லாஹ். எதற்காக காரணம் சொல்லுகின்றான், அங்கே ஒரு பெண் மறந்தால் அடுத்த பெண் அதை ஞாபகப்படுத்தி கொடுப்பதற்கு. அப்ப இதுல வந்து பெண்கள் பலவீனமானவர்கள், பெண்கள் வந்து புத்தி குறைஞ்சவங்க, பெண்கள் வந்து மறதி உள்ளவங்க சொல்றானல்லா, அதை சொல்லுவதில்லை இந்த இடத்துல. இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த பிரச்சனையில பெண்களுக்கு வந்து மறதி ஏற்படலாம், ஆனால் எந்த விடயத்தில்? கணவன் மனைவி வாழ்க்கை விடயத்தில் மிக நுணுக்கமா இருப்பாங்க, மறக்காது. திருமணம் முடிச்ச முதல் பருவங்கள் நடந்தது, கொடுத்தது, தடுத்தது எல்லாத்தையும் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, அந்த ஞாபகம் இருக்கும். இப்ப இவர் போறாரு, ஒரு அப்ளிகேஷன் எடுத்து ஒன்று போறாரு, மகன் அப்ளிகேஷன் ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்கு இது பண்றாரு, டேட் ஆஃப் பர்த் அப்துல்லா, டேட் ஆஃப் பர்த், உடனே கோல் அடிக்கிறது வைஃபுக்கு, எப்ப டேட் ஆஃப் பர்த் தெரியாது, இவர் பெத்து போட்டிக்கிறாரு, டேட் ஆஃப் பர்த் தெரியாது, உடனடியாக கிச்சன்ல சமையல் நடந்து கொண்டிருக்கும், அடுத்த காதுல போனோட யாரோட அரைச்சு கொண்டிருப்பாங்க, உடனடியா சொல்லுவாங்க 2001 இந்த மாதம் இத்தனாம் தேதி இந்த கிழமை இத்தனை மணிக்கு சொல்லுவாங்க, என் பர்த் கொடுத்தவங்க அவங்க, அல்லாஹ் அக்பர். மறதி அவங்களுக்கு அதுல இருக்காது, எதுல இருக்காது, ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாங்க, என்ன சமையல் போட்டீங்க, இன்றைக்கு கூப்பிடுறீங்க அதே சமையல் பண்ண சொல்றீங்களே, என்னப்பா இது, போன வருஷம் உங்களுக்கு இதே சாப்பாடு தானே கொடுத்தோம், இதே மெனு தானே, ஞாபகம் வச்சிருப்பாங்க. சென்ற வருடம் கொடுத்த விருந்துடைய மெனு அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். வெக்கேஷனுக்கு என்னென்ன சாமம் பர்ச்சேஸ் பண்ண, எந்தெந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ண, எந்த விலைக்கு பர்ச்சேஸ் பண்ண, ஞாபகம் இருக்கும், அதெல்லாம் ஞாபகம் இருக்கும், மறக்காது. அது மாத்திரம் இல்ல, நபி அவங்க சொல்றாங்க, மா ரஐது மிஸ்ல ஹதா குன்ன அஸ்ஹப லிலுப் ரஜுலில் ஹாலிக் மின்கும், உங்களில் உள்ளவர்கள் எப்படி தெரியுமா, நல்ல விவேகியான ஆண்களுடைய புத்திகளையே அப்படியே நீக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் பெண்கள், ஆண்களை மதிமயங்க வச்சிருவாங்க, ஒரு கண்ணீர் சொட்டின் மூலமாக, ஒரு சிறிய வார்த்தையின் மூலமாக, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜின் மூலமாக பெரிய முடிவெடுத்திருப்பாரு, அடுத்த நாளைக்கு எல்லாமே என்ன செஞ்சிருவாங்க, பேஸ்மெண்ட்டுக்கு போயிடும். இதன் மூலமாக ஒரு கண்ணீர் சொட்டின் மூலமாக, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜின் மூலமாக மாத்திடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல இது வந்து ஆண்களோட சம்பந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல்ன்றது ஆண்களுக்கு சொந்தமானது. அதனால நிறைய பிசினஸ் விமனிக்கிறாங்க, வரல பெரிய பெரிய பிசினஸ்காரர்கள் இருக்கிறாங்க, டாப் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பிசினஸ் பெண்கள் இருக்கிறாங்க, கம்பெனிகள் நடத்தக்கூடியவங்க. ஆனால் வளமையில வந்து பெண்களை விட அதிகமாக இதுல ஆண்கள் ஈடுபடுவதனால ஆண்கள் ஒருவருக்கு பதிலாக இரண்டு பெண்கள் அழைத்து வர வேண்டும். அதிலே ஒருவர் மறந்தால் அடுத்தவர் ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி. அடுத்த வழிகாட்டிலே பாருங்கள், அவர்கள் எழுதுவதற்காக வேண்டி அழைக்கப்பட்டால், அதாவது சாட்சி சொல்வதற்காக வேண்டி அழைக்கப்பட்டால் அவர்கள் மறுக்கக்கூடாது. அதை ஒரு நல்ல காரியமாக சென்று அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அதுவும் சில நேரத்தில் அவர்களுக்கு கஷ்டங்கள் இருந்தால் அதற்காக வேண்டி இன்னைக்கு கோர்ட்ஸ்ல போய் சாட்சி சொல்லணும் என்றிருந்தால் அதுக்காக வேண்டி பணம் வாங்கலாம், அதுக்காக வேண்டி ஒரு தொகையை வாங்கி கொண்டு இந்த நாட்டு நடக்குது. அந்த சாட்சியாளர்கள் பணத்தை வாங்கி கொண்டு அந்த சாட்சியை சொல்லலாம், நேர்மையாக சொல்ல வேண்டும். நீங்கள் அதை எழுதுவது அது சிறிய பெரிய தொகையாக இருந்தாலும் அலட்சியம் செய்யாதீர்கள். அது ஒரு 500 ரியால் தானே என்று சொல்லி நீங்கள் அலட்சியம் செய்யாதீர்கள். இப்ப எழுதுற முறையை பொறுத்தவரை அவர்களே, இது பிராக்டிகலி எப்படி நியாயமாகும்? நல்லா கவனிங்க, சாட்சி வைக்கிறது எழுதுறது, இப்ப பிராக்டிகலி நாங்க எப்படி யூஸ் பண்றது? பிராக்டிகலி சிம்பிள் இது. இப்ப நான் ஒருத்தர் வந்து என்கிட்ட வீட்டுல வந்து கடன் கேட்கிறாரு. இப்ப நான் ஒரு எழுத்தாளர் இங்க அழைச்சி வந்து போன் போட்டு இன்னும் ரெண்டு சாட்சியாளர்களை வீட்டுக்கு கொண்டு இது ஒரு பெரிய டீலாக மாத்திரம் கேட்டா இன்றைக்கு தேவையில்ல. இன்றைக்கு என்ன இருக்குது, ஹைடெக் அட்வான்ஸா இருக்குது, ஒண்ணும் இல்ல. அப்படியே இருந்து அல்லது போன்ல ஒருத்தர் கேட்கிறாரு, போன்ல அப்துல் காதர் பாய் ஒரு 1000 ரியால் கேட்கிறாரு கடனாக, என்ன செய்யறது? உடனடியா சொல்றது, பாய் கொஞ்சம் இல்லைங்க, கான்பரன்ஸ் கால போடுறது, இன்னும் ரெண்டு பேரை கனெக்ட் பண்றது, ரெண்டு சாட்சியாளர்கள் எழுதுறதுக்கு ஒருத்தர கனெக்ட் பண்றது, அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கான்பரன்ஸ் கால்ல இன்ன நாளையில இன்ன அப்துல் காதர் பாய்க்கு இத்தனை நாள் தவணையில 1000 ரியால் கொடுத்தேன், நீங்க ரெண்டு பேரும் சாட்சியறீங்க, சப்ஜெக்ட் முடிச்சு. அல்லது என்ன செய்யறது, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்றது, ஒரு எஸ்எம்எஸ் போட்டு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்றது, பிரச்சனை இதா இல்லையா? பிராக்டிகலி சிம்பிளா செய்து கொள்ளலாம். ஆனா இது செய்யறது இல்ல. கொடுத்தால் என்ன செய்யறது, அதை எழுத வேண்டும். எழுதுவது வந்து இன்னும் பல முறைகள் இருக்குது. நீங்க ஆன்லைன்ல நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணீங்களா, உடனடியாக ஸ்லிப் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனடியாக ஒரு ஃபோர்ட் பண்ணி வச்சிருங்க. அதை யாருக்கு, ரெண்டு சாட்சியாளர்களுக்கும் இன்னொருத்தருக்கும் மேலதிகமாக ஃபோர்ட் பண்ணி வச்சிருங்க. அதுல டேட் இருக்கும், டைம் இருக்கும், அதுல கீழால ஒரு நோட் போட்டுக்கொள்ளலாம், இத்தனை மாதத்துக்கு இந்த கடனை வாங்கியிருக்கிறான், சப்ஜெக்ட் முடிச்சு. புரியுதா இல்லையா? பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பிராக்டிகலி செய்யலாம், ஆனால் செய்யறதுக்கு நாங்கள் அலட்சியம் செய்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அலட்சியம் செய்யாதீர்கள். வலா தஸ்அமு அன் தக்துபூஹு சகீரன் அவ் கபீரன், அது சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் நீங்கள் அதை அந்த குறிப்பிட்ட தவணை வரைக்கும் நீங்கள் எழுதுவதை நீங்கள் எழுதுவதிலே அலட்சியம் செய்யாதீர்கள். லாலிக்கும் அக்சத்து இந்த அல்லாஹ், அது அல்லாஹுடத்திலே நேர்மையானது. வாக்குமொழி ஷஹாதா, உங்களுடைய சாட்சியை வலுப்படுத்துகின்றது. பிரச்சனை வந்தா இந்த எழுத்து தான் சாட்சியா இருக்கும், ஓரலி நீங்க சொன்னது, வேர்பலி நீங்க சொன்னது என்ன செய்யறது, அங்க ப்ரூஃபாக இருக்காது. வேர்பலுக்கு வந்து என்ன கிடையாது, கோர்ட்ஸ்ல வந்து வேல்யூ கிடையாது. எழுத்து மூலமாக ரிட்டன் எழுதப்பட்ட தாளுக்கு தான் அங்க என்ன இருக்குது, வெயிட் இருக்கின்றது. நீங்க வேர்பலி கொடுத்ததுக்கு அது வாய்ஸ் கட் ஆக இருந்தாலும் அது ஒன்றும் வெளியில், அது ஒன்றும் என்ன செய்யறது, கோர்ட்ஸ்ல வந்து வாய்ஸ் கட் எல்லாம் வெளியிடாகாது. என்ன வெளியாகும், பேப்பர். இதுக்கு தான் வெளியிட்டி இருக்குது, கைச்சாத்திடப்பட்ட சாட்சியாளர்கள் கைச்சாத்திட்ட அந்த பேப்பருக்கு தான் வெளியிட்டிருக்குது. ஆகவே வாக்கும் ஷஹாதா வதுனா அல்லா தர்தாபு, நீங்க சந்தேகப்படாமல் இருப்பதற்காக வேண்டியும், சந்தேகப்படாமல் இருப்பதற்காக வேண்டியும். ஏன் கொடுத்தது 1000 or 2000, பிரச்சனை வருமா இல்லையா? பிரச்சனை வரும், பிரச்சனை வரும். இன்றைக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லையா நினைக்கிறோம். இன்றைக்கு எல்லாமே என்ன இருக்குது, பேங்க்ல ஆன்லைன்ல. அதனால நீங்க கொடுக்கிற டிரான்சாக்சன்களை கடன் கொடுக்கறதா இருந்தா செக் மூலமாக அல்லது ஆன்லைன்ல நீங்க டிரான்சாக்சன் பண்ணுங்க, ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க சார்களே, அது இன்னும் ஒரு பிடியாக இருக்கும். குறிப்பிட்ட நாளில் அதெல்லாம் டீடைல் பேங்க்ல சேவா இருக்குமா இல்லையா, எனி டைம் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். அவருடைய பெனிஃபிஷியரி அக்கவுண்ட் இருக்கும், அக்கவுண்ட்டுடைய கடைசி 3 digits இருக்குமா இல்லையா, 3 numbers இருக்கும், ஆள பிடிக்கலாமா இல்லையா, இவருக்கு இந்த குறிப்பிட்ட தவணையில கொடுத்திருக்கீங்க, இப்ப உங்க அக்கவுண்ட் எடுத்துட்டு வாங்க, நீங்க எனக்கு அதை ரிப்பீட் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு என்ன ப்ரூஃப் எடுத்துருவாங்க, சம்பா பேங்க் உடைய உங்களோட என்ன செய்யுங்க, இந்த பேங்க் அதாவது நான் January 1st கொடுத்தேன், இன்றைக்கு என்ன செய்யறது, November 23 இருக்குது, இதுவரைக்கும் உள்ள உங்களோட எல்லா அக்கவுண்ட் டீட்டெயிலும் எடுத்துட்டு வாங்க, அதுல எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லையா, அப்ப நீங்க தரல. இருக்குது, வழிகள் இருக்குது. அதெல்லாம் சட்டம் வந்து உங்களை பிடிக்கும். ஆனா என்ன செய்யறது, அவ்வளவு பிரச்சனைக்கு நாங்க போகாம என்ன செய்வது, எழுத்து மூலமாக அதை பதித்து விட்டோம் சொன்னால், சாட்சியாளர்களின் மூலமாக நாங்கள் அதை எடுத்து விட்டோம் சொன்னால் இது நல்லது. இல்ல அந்த கூன சிஜாரத்தன் ஹாதரசன் துதீரோனஹா பைனகும் ஃபலைஸாலைக்கும் குனாஹுன் அல்லா தக்துபூஹா. நீங்கள் உடனுக்குடன் செய்யக்கூடிய வியாபாரங்களாக இருந்தால் அதெல்லாம் எழுத வேண்டிய தேவையில்லை, அதுக்கெல்லாம் எழுத்தெல்லாம் தேவையில்ல, உடனடியாக நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன். ஆனா நீங்க கணக்க மட்டும் எழுதி வைக்கலாம். வாஷிது இதா தபாயாத்தும் வலா யுபார் காதிபுன் வலா ஷஹீதுன். உங்களே எழுத்தாளர்களுக்கோ சாட்சியாளர்களுக்கோ இடையூறு விழுக்க கூடாது. அவர்கள் எழுதினா அவங்களுக்கு இடையூறு கொடுக்க கூடாது, அவங்களை அலட்டி கொண்டு அவங்களுக்கு பிரச்சனை படுத்திக் கொண்டிருக்க கூடாது. அவர்களை முறையாக நிதானமாக நேர்மையாக சுதந்திரமாக எழுதுவதற்கான முழுமையான அவகாசத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும், அவர்கள் சுதந்திரமாக அதை பதிய வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு இடையூறு கொடுத்தால் அது பாவமாக இருக்கின்றது. நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பல விடயங்களை கற்றுத்தருவான். அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹு தஆலா அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு நுணுக்கமான தெளிவான விரிவான ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றவர்களே, அதுவும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் அதிகமானவர்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான ஒரு விளக்கமான தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த வசனத்தினூடாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். இதை திருப்பி திருப்பி தர்ஜமத்து குர்ஆனை எடுத்து திருப்பி திருப்பி படித்து பாருங்கள் சொற்களே, பல தடவை நீங்கள் படித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கடன் என்பது ஏற்கனவே சொன்னதை போன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. எடுத்தது பிடிச்சது எல்லாத்தையும் கடன் எடுக்கிறது. அப்படித்தானே அட்வர்டைஸ்மெண்ட்கள் வருது. எப்படி சொல்றாங்க, இந்த இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்ஸ்ல கொடுக்கானே, என்ன அட்வர்டைஸ்மெண்ட் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் 3 இன்ஸ்டால்மெண்ட் ஃப்ரீ, மைண்ட் ஃப்ரீயா எடுத்துட்டு போங்க, 3 மாசத்துக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்கறாங்க. பேங்க்ல ஃப்ரீயா கொடுக்கறான்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு வர்றாங்க, ஏசி எடுத்துட்டு வந்து பொறுத்துறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன செய்யறது, வண்டியை தூக்கிட்டு வர்றாங்க. எவ்வளவு பெருமதியன்னு பாக்குறது இல்ல, எத்தனை மில்லியன் பெருமதியன்னு பாக்குறது இல்ல. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 3 நாங்க பொறுப்பெடுக்கிறோம். அதுல போட்டிக்கிறாங்க எப்படி, 3 ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் எங்கட பொறுப்பு, நாங்க அதை பே பண்ணி கொள்றோம், சும்மா தர போறாங்க, நாங்க பே பண்றோம். கடைசி இன்ஸ்டால்மெண்ட்டே நாங்க பொறுப்பெடுக்கிறோம், நீங்க அதுக்குள்ள அதை கட்டுங்க. ஆனால் அதனுடைய கட்டி முடிகிற நேரத்தில் அதனுடைய தொகை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்க வாங்கினதை விட பன்மடங்காக இருக்கும். பன்மடங்கு கட்டி முடிக்க வேண்டியது. ஹராமா ஹலாலான்றது வேற விஷயம், தேவைக்கு ஒரு மனிதன் எடுப்பது வேறு விஷயம். ஆனால் இது என்ன செய்யறது, இது ஒரு நவீன மக்களை கடனாளியாக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கின்றதா இல்லையா? ஒரு நவீன முறையிலே மக்களை கடனாளிகளாக கடனே நீங்க வாழ்ந்துருங்க, நீங்க நிம்மதியாக வாழக்கூடாது, கடன் தொல்லையோட நீங்க வாழ்ந்துருங்க. அது வந்து அரபியில சொல்வார்கள், அது பகலையில வந்து இழிவை கொடுக்கும், கடன் வந்து பகலில் இரவை கொடுக்கும், இரவுல வந்து கவலையை கொடுக்கும். பகல் முழுக்க இழிவாக இருக்குமே, கடன எடுத்தவர்களை கடனை கொடுத்தவர்களை ஃபேஸ் பண்றதெல்லாம் இழிவாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் இரவுல தூக்கம் இல்லாமல் கவலைப்படுவோம், பெரிய இழிவை கொடுக்கும். அதனால தான் ஒரு உதாரணம் சொன்ன, ஒருத்தர் வந்து ஒருத்தர் கடன் கேட்டாராம், அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் பயன்கள், கடன் கட்ட நேரத்தில் இந்த கடனை கொடுக்கிற மனிதர் என்ன சொன்னாராம், என்னுடைய கையை கொஞ்சம் முத்தமிட்டு விட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு போன்னு சொல்லி. எதுக்கு கையை முத்தமிட்டுறது, கையை முத்தமிட்டுறது, நீ விரும்பினா கூட நான் கையை முத்தமிட மாட்டேன், நீ விரும்பினா கூட விரும்பமாட்டேன், நான் வேற யார்ட்டையும் போய் அவர் சொன்னானாம், ஒரு மன ஆறுதலுக்கு செய்யப்பா, ஏன் தெரியுமா, இப்ப நீ அட்வான்ஸா கொஞ்சம் கையை முத்தமிடு, அதை நான் திருப்பி எடுக்கிறேன், உனக்கு கையை காலை தலை எல்லாம் முத்தமிட்டு தான் நான் அதை பெற வேண்டியிருக்கு. இதெல்லாத்தையும் கிஸ் பண்ணி உனைய தேடி பிடிச்சி உண்ட சிம் கார்டே இல்ல, அட்ரஸே இல்ல, அட்ரஸே இல்லாம போற அளவுக்கு நீ மறைஞ்சிடுவாயே எனக்கு தெரியும். அதனால கொஞ்சம் மன ஆறுதலுக்காக வேண்டி ஒரு திருப்திக்காக கொஞ்சம் கையெத்தி கிஸ் பண்ணி போட்டு வாங்கிட்டு போன்னு சொன்னார். இந்த அளவுக்கு கடன் மாறிவிட்டு, இதுல சிரிக்கிறது இல்ல சகோதரே, இந்த அளவுக்கு நாங்கள் இந்த கடனை வழங்கி வச்சிருக்கோம். அதனால தனவந்தர்கள் கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு என்ன நடந்துட்டது, ஒருத்தர் வந்து 5000 கேட்டா ஒரு பாலிசி வச்சிருக்காங்க, ஒருத்தர் என்கிட்ட பர்சனலா சொன்ன விஷயம், ஒரு பொலிசி வச்சிருக்காங்க, மூலவி 5000 கேட்டா நான் 500 கொடுப்பேன் சதக்காவாக, ஏன் கொடுத்தா அது ரிட்டர்ன் வராதுன்னு தெரியும், 5000 ரிட்டர்ன் வராது, 500 சம்திங் பரவாயில்லைன்றதுனால நான் 500 விஷயத்தை முடிப்பேன். இப்ப இந்த 500 இவருடைய விஷயம் முடியுமா, இவருடைய தேவை முடியாது, இவர் இது போன்று 10 பேரை நாட வேண்டி வரும், 10 பேர் இவர் தலை சாய்க்க வேண்டி வரும், 10 பேரை இழிவாக வேண்டி வரும், முடியாத பட்சத்தில் வங்கிக்கு போக வேண்டி வரும். அதனால ஏன் இந்த 5000 கொடுக்க முடியாது நினைக்க நாங்கள் ஆக்கினோம் இவரை, இந்த முறைகள் தான் அதிலே அலட்சியமாக இருக்கின்றோம். அதனால் சோர்களே, அந்த சொல்லப்பட்ட அந்த 282 வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதற்கு முன்னால் அல்லாஹு தாலா அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்வதை வலியுறுத்துகின்றான், அதற்கு அடுத்தபடியாக வட்டியை பற்றி கடுமையான எச்சரிக்கை செய்கின்றான், அதைத் தொடர்ந்துதான் கடனை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படின்னு அர்த்தம் என்ன, நீங்கள் தர்மம் செய்யுங்கள், கொடுங்கள், அதே நேரத்தில் நீங்கள் வட்டி முறையிலே அந்த பணத்தை பெருக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள். அதே நேரத்திலே அதனால் வந்து நீங்க உள்ளதை எல்லாம் தர்மம் செய்யுங்கள், நீங்க பணத்தை பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு நீங்க முயற்சியாதீங்க என்று சொல்லவில்லை. அடுத்த வசனம் வருகின்றது, உங்களுடைய பணத்தை பாதுகாக்கதற்கான வழிகளை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். ஏன், அந்த பணம் எனக்குரியது மாத்திரமல்ல, எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினர்கள், என்னுடைய குடும்பத்து மக்களுக்குரியது, என்னுடைய பிள்ளை குட்டிகளுடைய சொத்தாக அது மாறிவிடலாம் நாளை. ஆகவே இன்னைக்கு என்ன செய்யறாங்க, கடனை கொடுத்திருக்கிறாங்க, காலம் கழிந்து பல வருடங்களுக்கு பின்னால என்ன செய்யறது, மௌத்தாகினா ஜனாசாவை கொண்டு வச்சு அவர்கள் ஹலால் சொல்லணும். இது என்ன நியாயம், ஜனாசாவை கொண்டு வச்சு பள்ளியில் அறிவிக்கிறது, இவர்கிட்ட ஏதாவது பண கொடுக்கல் வாங்கல்கள் பொருளாதார ஏதாவது கொடுப்பனவுகள் இருந்தா அந்த அவங்களோட உரியவங்களோட போய் பேசிக்கோங்க. இப்ப கிடைக்குமா, அதெல்லாம் பேசி கிடைக்க போறதா, பேசுறதுக்கு யார் முன் வருவாங்க மூத்தாகினவர்களை பத்தி? அப்ப அதுக்கு முன்னாடி விஷயங்களை முடிக்கணும். ஜனாசாவை பள்ளியில வச்சுட்டு ஊர்ல வளமை இருக்குதா இல்லையா, ஜனாசாவை பள்ளியில வச்சு சொல்லுவாங்க இவர் ஏதாவது தப்பு தவறு செஞ்சிருந்தா அல்லாவுக்காக மன்னிச்சுக்கோங்க, என்ன அநியாயங்கள் செஞ்சிருந்தா அல்லாவுக்காக மன்னிச்சுக்கோங்க. அடுத்ததாக என்ன செய்யறது, இவரோட பண கொடுக்கல் வாங்கல்கள் இருந்தா பிள்ளைகள் இன்னும் நபர்கள் இருக்கிறாங்க அவங்களோட போய் அதை முடிச்சுக்கோங்க. எப்படி முடிச்சுக்கோங்க, மாலேஜ் பண்ணி போடுங்கன்றத சூசமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க அதை கேட்காதீங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் மாலேஜ் பண்ணிக்கோங்க, நீங்க கழிச்சுட்டுருங்க என்றதை வந்து இன்டெரக்டா சொல்றாங்க. யாராவது போய் கேட்பாங்களா மூத்தாயினருடைய கடனை? பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க, பெரிய தொகைகளா இருந்தா கேட்பாங்க. ஆனா இந்த எழுத்து மூலம் இருந்தா இந்த பிரச்சனை கிடையாது. இப்ப கேட்கிற நேரத்தில் அவங்க எப்படி கேட்பாங்க, எழுத்துல இல்லாட்டி அவர் தானே மண்ணுக்கு போயிட்டாரு. இப்ப அவரு எனக்கு தர வேண்டியது 10 தான், 100 கேட்கலாமே, 1000 கேட்கலாமே. ஆகவே எழுத்து மூலம் இருந்தால் இந்த பிரச்சனைகள் எதுவும் வராது. அடுத்து அவருக்கு உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கடன், உதாரணமாக அவர் கடன் கொடுத்தவராக இருந்தால் அவர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கடன் பயன்பெறவில்லை, மௌத்துக்கு பின்னாடி அந்த கடனை கொண்டு போய் கொடுக்கறதுல என்ன பயன் இருக்குது? மௌத்தாகினவர் வந்து பெரிய பிசினஸ்காரராக இருக்காரு, அவருக்கு நிறைய பணம் வெளியிலிருந்து வர இருக்குது, இவர் எதையும் வாங்க மூத்தாகிட்டாரு, ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு சரியா செலவழிக்க முடியல, குடும்பத்தை பார்க்க முடியல, அது எல்லாத்தையும் விட்டு மூத்தாகிட்டாரு. இப்ப இந்த பணத்தை கொடுக்கிறது என்ன அர்த்தம் இருக்குது? ஆகவே சோர்களே, கடன் விடயத்திலே மிக ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் சாப்பிட்டு விட்டு பணத்தை அந்த உணவகத்துக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு செலுத்தாமல் செல்வதும் கடன், படித்து விட்டு பாடசாலைக்கு கடனை வைத்து விட்டு செல்வதும் கடன் தான். நிறைய பேர்கள் செய்யறாங்க இந்த நாட்டில், படிச்சுட்டு அவங்களோட எல்லா வேலையும் நடக்குது, அப் டு டேட், ஹவுசிங் ஓகே, அவர்களுடைய வாகனம் ஓடுது, அவர்களுடைய பயணங்கள் எந்த குறையும் இல்லை, ஆனால் ஸ்கூலுக்கிட்டையும் பல வருடங்கள் படித்து முடிந்து பட்டதாரிகளாக போயிருக்கிறாங்க. கேவலம் சோர்களை சொல்வதற்கு, அடுத்தவர்களுடைய சொத்துல படிச்சுட்டு போயிருக்கிறாங்க, அவர் டாக்டர் இன்ஜினியர் ஆயிருக்கிறாங்க, ஆனால் ஸ்கூலுக்கு என்ன செய்யறது, பல வருடங்கள் அவங்க ஃபீஸ் பே பண்ணல, இதுவும் கடன் தான், இதுவும் மோசடி தான். நீங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு பணம் செலுத்தாம போற மாதிரி தான், படிச்சுட்டு அந்த பாடசாலைக்கு பணத்தை செலுத்தாம போறது. வைத்தியத்தை நீங்க என்ன செய்யறது, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் பே பண்ண அவங்களை விடுவானா? விடமாட்டான். அதை செலுத்தாமல் செல்வதும் இதுதான். இது எல்லாமே ஒரே தரத்தில் தான் நடக்கும். ஆகவே சோர்களே, மிக மிக கவனமாக இருக்க வேண்டுமே. நபியவர்களிடத்தில், நபியவர்களுடைய காலத்தில் ஜனாசாவை கொண்டு வைக்கப்பட்டால் என்ன கேட்கப்படும், இவருக்கு கடன் இருக்கின்றதா? கடன் இருக்குதுன்னு சொன்னா சல்லு அலா சாஹிபிக்கும், நீங்க உங்களோட சகோதரர்களுக்காக நீங்க சொல்ல வச்சுக்கோங்க. நபிட்ட வசதி இல்ல, பிற்காலத்தில் எல்லா வசதிகளும் வந்ததுக்கு பின்னாடி நபி அவங்க சொல்லுவாங்க, அந்த கடனை நான் பொறுப்பெடுக்கிறேன். சஹாபாக்கள் யாராவது பொறுப்படுத்த நபி அவங்க செலவிப்பாங்க. நபி கிட்ட வசதி இருக்கல்ல, பின்னால் கனிமத்துகள் யுத்தங்கள்ல பிடிக்கப்பட்ட கொள்ளை பொருட்கள் எல்லாம் வந்து பைசுல் மால் அதிகமாக பணம் இருந்ததுக்கு பின்னாடி நபி அவங்க சொல்லுவாங்க, உங்களில் யாராவது கடனோட மூத்தாக இருந்தா இங்க மன்னர்கள் பொறுப்படுக்கிற மாதிரி, இங்க நிறைய இப்ப மன்னராங்க நோத்துல போய் நிறைய கடன்கள் எல்லாம் பொறுப்படுத்த எல்லாரையும் ஃப்ரீயாக்குறாங்களே ஜெயில இருந்து, அது மாதிரி என்ன செய்வாங்க, பொது மன்னிப்புகளை கொடுத்து அவங்கள ஃப்ரீ பண்ணலாம் எப்பது வசதி இருந்தால். அதுக்கு யார் வரப்போறாங்க, அப்படி தனவந்தர்கள். அப்ப மௌத்துக்கு முன்னாடி அந்த கடன் கொடுக்கல் வாங்கல்கள் இருந்து நாங்கள் விடுபட்டுக் கொள்ள வேண்டும் சொல்களே. அதுல இருந்து மிக கவனமாக ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், முதல் இரத்த சொட்டோட, முதல் இரத்த சொட்டோட அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இல்லத்தையின் கடனை தவிர, கடனை தவிர. இன்று சிலர்கள் கடன் எடுத்து விட்டு விசேஷமாக இந்த நாட்டில் வந்து மூளை ஏற்கனவே சொன்னதை போன்ற அவருடைய தோற்றத்தை பார்த்து, அவருடைய தாடி, அவருடைய ஜுப்பா, அவருடைய தொழுகை, அவருடைய என்ன செய்யறது பேச்சு, இதை பார்த்து ஏமாந்து கடன் கொடுத்தவர்கள் எத்தனை பேர்கள். எப்படி கொடுத்தாங்க தெரியுமா, கடன் சும்மா கொடுக்கல, அதனுடைய முறைகள்லாம் நிறைய அனுபவங்களும் முறைகள் நிறைய இருக்குது. எப்படி கொடுப்பாங்க, முதல்ல உங்கள்ட்ட 500 தான் வாங்குவாங்க, 500 வாங்குவாங்க, எப்ப டிசம்பர் 1st தருவேன் சொன்னா நவம்பர் 28th உங்களோட அக்கௌண்ட் போட்டுவார். டிசம்பர் 1st தார காசை நவம்பர் 28th ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி உங்க அக்கௌண்ட்டு காசி வந்துடும், மூணு நாளைக்கு முன்னாடி உங்களோட அக்கௌண்ட்டு காசி வந்துடும், நம்பிக்கை எடுப்பார். அதுக்கு பின்னாடி ஒரு 1000 வாங்குவாரு, இன்னும் ஒரு 45 டியூல, 40 கால் பண்ணி மறக்கல காசு ரெடி புடவைவ ஓகே போடுங்க போட்டாச்சு. அதுக்கு பின்னாடி மூணாவது நாலாவதுல வந்து ஒரு 10,000 கேட்பார். நம்பிக்கையை முழுக்க வளர்த்துட்டார் இவர் உள்ளத்துல, இவரே உள்ளத்துல நம்பிக்கையை முழுக்க வளர்த்துட்டார். யாரு கொடுக்கிறவரு, இந்த செல்வந்தர் முழுக்க மாஷா அல்லாஹ். உதாரணமே சொல்லுவாரு அவர், அந்த பாயா உங்களை மாதிரி இல்லவா, அவர் என்ன செய்ய பாருங்க, அவர் எத்தனை தடவை ஒன் டைம் அல்ல, பிஃபோர், நேரத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சாரு, அந்த கடனை கொடுக்கிறவர் சொல்லி ஒரு 10,000 வாங்குற நேரத்திலே வேற சிம் எடுத்து வச்சுக்கிறார். 3-4-5 சிம் இருக்குது, வேற சிம் எடுத்து வச்சுக்கிறாரு. அதோட இந்த சிம் என்ன சேரது, டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதுதான் கடைசி கால், அதுதான் லாஸ்ட் மெசேஜ் ஆக இருக்கு. லாஸ்ட் கோலோட அந்த சிம் டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதுக்கு பின்னாடி ஆள தேடையாது, இங்க இருக்கிறாரா, துபாயில் இருக்கிறாரா, இங்க இருக்கா தெரியாது. அதுவும் எப்படி கொடுத்திருக்கிறாரு, நண்பர் கேட்டார் என்றதுக்காக வேண்டி இவருடைய முக்கிய தேவையை பிற்படுத்தி எனக்கிட்ட ஒரு சகோதரர் சொன்னாரு, அவரே ஃபர்ஸ்ட் தடவை முதல் தடவை கேட்டதுனால உண்டு சொல்ல முடியாதுன்றதுனால வைஃபுடைய ஜுவல்லரியை போய் வித்து நான் கடன் கொடுத்தேன். வைஃபுடைய ஜுவல்லரியை வித்து கடன் கொடுத்தேன் சொன்னார். சுபஹானல்லாஹ், நாட்டை விட்டு மாறி சென்றாங்க. அட்ரஸே இல்ல, விசேஷமாக இந்த நாட்டில் வந்து பிரச்சனை இருக்கின்றா என்ன செய்யறது, பெரும்பாலான அறிமுகங்கள் வந்து நாட்டை ஒட்டியதாக இல்லை, இந்த நாட்டில் தொழில் நிமித்தம் வந்து இங்க தான் நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் கண்டு அறிமுகங்கள். ஆகவே அவருடைய பேக்ரவுண்ட் பத்தி தெரியாது. அங்க சில நேரம் பெரிய கடன் பிரச்சனை தான் வந்திருப்பாரு, ஒளிச்சு மறைஞ்சு இங்க வந்திருப்பாரு. அவரு யாரையும் தப்புக்கு சொல்லல, அனுபவங்களை சொல்றேன் அவர்களே. அங்க பெரிய கடன் பிரச்சனையில தாங்க முடியாம தான் உள்ளவங்க எல்லாரும் இவரை ஏற்றி ஒட்டிப்பாங்க கல்ஃபுக்கு. இங்க வந்தும் அதே பல்லவி, அதே பழைய பல்லவி தான் இவரை பாடிட்டு இருக்கிறார்னு சொன்னா இதுல மாட்டக்கூடியவர்கள் சிக்கக்கூடியவர்கள் 10,000 பேர்கள் சொல்களே. ஆகவே மிக கவனமாக அதனால மாறி விளங்கக்கூடாது. அதனால தான் ஆரம்பத்திலே கடன் கொடுப்பதனுடைய சிறப்பையும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் சொன்னேன். அதே நேரத்தில் அதை பதிவதனுடைய முக்கியத்துவத்தையும் சொன்னோம். என்னன்னு சொன்னால் இதை பேலன்ஸ் பண்ண வேண்டும். அதனால யாரும் முடிவெடுக்க கூடாது பயானுக்கு பின்னால இனி யாருக்கும் கடன் கொடுக்கறது இல்ல. மௌலவி சொன்ன முறையை தான் கைவாளணும். என்ன செய்யறது, 5,000 கேட்டா 500 விஷயத்தை முடிக்கணும். இல்ல, கடன் கொடுங்க, எழுதி கொடுங்க. ஏன் எழுதி கொடுத்தால் அவருக்கு எடுத்து என்ன வரும், ஆக குறைந்தது ஒரு வெக்க மனப்பான்மையாவது, மக்களுக்கு வெக்கப்பட்ட ஒரு பிரஸ்டீஜாவது வருமா இல்லையா, ஒரு அந்த உணர்வாவது வருமே. அதுவும் தெரிஞ்சவர்களை வச்சு எழுதிட்டோம்னு சொன்னா அவருக்கு கொஞ்சமாவது என்ன செய்யறது, கிடைச்சா கொடுக்கணும் என்ற ஒரு தேவை வருமா இல்லையா, அந்த தேவை உணர்வாவது. இந்த ரகசியங்கள் நுணுக்கங்கள் எல்லாத்தையும் அடிப்படையாக வைத்துத்தான் இந்த முறை எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற சோர்களே. தலைப்பு நின்று விட்டது, மன்னித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இதுவுடையத்திலே அதிக அதிகம் நாங்கள் கருசனை செலுத்தி அல்லாஹு தாலா எங்களை அதைவிட மேலாக நாங்கள் துவா செய்ய வேண்டும். கடன் இல்லாத வாழ்க்கையாக ஒரு மனிதனுக்கு வாழ முடியுமாக இருந்தால் அதுதான் சிறந்த வாழ்க்கை, நிம்மதியான உறக்கம், சிறந்த குடும்ப வாழ்க்கை, நல்ல வாழ்க்கையாக சமூகம் செல்வமாக செழிப்பாக இருக்கும். ஆனாலும் கடன் என்பது தவிர்க்க முடியாத ஒரு தேவையாகவே மனித வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும். அதை அறிந்த அல்லாஹ், அதை அறிந்துதான் இப்படியான ஒரு நீண்ட வசனத்தின் மூலமாக இது சம்பந்தமான ஒரு அழகான விளக்கத்தை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான். ஆகவே இரு தரப்பினர்களும் இதிலே கவனம் செலுத்த வேண்டும், அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அனைத்துக்கும் முதலாக அல்லாஹுவை அஞ்சி நல்ல முறையிலே எங்களுடைய இந்த கொடுக்கல் வாங்கல்களையும் எங்களுடைய பொருளீட்டல்களையும் நடத்திக் கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.